நான் வழக்கம் போல் ஒன்று இல்லை, இரண்டு மணி நேரம் தாமதமாகிவிட்டேன். மெய்ப்பரோ எழுந்திருந்து இப்பொழுது நான் உங்கள் எல்லோருக்கும் காலதாமதமாக வந்துள்ள திரு பிரண்ணாமை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் என்றார். பாருங்கள், நான் செய்ய வேண்டிய ஏராளமான காரியங்கள் உள்ளன. எனவே எப்போதாவது ஒரு முறை நான் காலதாமதமாக வருகிறேன். இந்த முறையோ வானிலை காரணமாக இது நடந்தது. எனவே நான் இதை வானிலை பேரில் சாக்காக வைத்துவிட முடியும். சகோதரன் ரோஸ், அதை கொஞ்சம் தள்ளி போட வேண்டியதாக இருந்தது. காலை வணக்கம் சகோதரி ரோஸ். இங்கே இந்த காலையில் சகோதரன் ரோஸ் மற்றும் சகோதரி ரோஸ், சகோதரன் ஷாரிட் மற்றும் அநேக சகோதரர்கள் வந்திருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் அருமையான ஜனங்கள். யாரோ ஒருவர் என்னிடத்தில், பீனிக்ஸில் மழை பெய்யும் போது யாருமே படுக்கையை விட்டு நகரமாட்டார்கள் என்று கூறுவதை நான் கேட்டேன். அத்தகைய ஒரு மாற்றத்தை நீங்கள் அறிவீர்கள். இந்நாட்களில் ஒன்றில் நான் ஒரு இலவசமான ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறேன். சூரியன் பிரகாசிக்காத ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு இலவச ஆகாரத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அவர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள். அதற்கானதை அவர்களுக்கு செலுத்த நான் இன்றைக்கு அதை கவனிக்கப் போகிறேன். நான் கடந்த இரவு ஏதோ ஒரு சபையில் பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு உண்மையாகவே அதனுடைய பெயர் நினைவில் இல்லை. எனவே கடந்த இரவு அந்த ஆராதனையில் நாங்கள் ஒரு அற்புதமான நேரத்தை உடையவர்களாக இருந்தோம். மேலும் சகோதரன் அவுட்லாவினுடைய இடத்திலும் மற்றும் டெம்பினுடைய இடத்திலும் மற்றும் இந்த ஐக்கியத்தில் ஒரு அருமையான நேரத்தை நாங்கள் உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஊழியக்கார சகோதரர்கள் யாவரையும் தொடர் கூட்டத்தில் சந்திக்கும்படி நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நாங்கள் ஒரு விதமாக ஓய்வாக சுற்றி திரிந்து சகோதரன் ரோஸ் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ள நேரம் இருக்கும். மேலும் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் வருகிறேன். நாங்கள் எங்களுடைய கால அட்டவணையை நோக்கி பார்த்து அதிக இடங்களை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இங்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது என்று நான் எண்ணினேன். ஏனென்றால் நான் வெவ்வேறு நபர்களை சந்திக்கவும் அவர்களை காணவும் தொடர்ந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. சில சமயங்களில் பிரசங்கத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு விதமாக அல்லது வேறு விதமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறான். அநேக சமயங்களில் நீங்கள் கூறுகிற ஒரு காரியத்தை ஜனங்கள் ஒரு விதமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் அதை அந்த விதமாக கூறும்படி அது அவர்கள் பக்கம் கொஞ்சம் சாகிறது. அதன் பின்னர் மற்றொருவர் அதை பெற்றுக் கொள்ளும் போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாகிறது. முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, அது முழுவதும் தவறாகி விடுகிறது. எனவே நாம் பல சமயங்களில் பிரசங்கத்தில் நான் ஸ்தாபனங்களையும் ஸ்தாபன அமைப்புகளையும் மற்ற காரியங்களையும் ஒரு விதமாக பெரிதும் தாக்கிவிடுகிறேன். அப்பொழுது ஜனங்கள் சில நேரத்தில் சகோதரன் பிரணாம் ஸ்தாபனத்திற்கு எதிராக இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அது தவறாகும். நான் எந்த ஸ்தாபனத்துக்கும் எதிராக இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அது அநேக சமயங்களில் ஜனங்கள் அந்த ஸ்தாபனத்தின் பெயரில் சார்ந்திருப்பதாயும் கிறிஸ்துவின் மேல் தங்களுடைய நம்பிக்கைகள் யாவையும் வைப்பதற்கு பதிலாக அதன் பெயரில் வைத்துள்ளதுமாயும் உள்ளது. அந்த ஸ்தாபன அமைப்பிற்கு எத்தனை அங்கத்தினர்களை அவர்கள் சேர்த்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் காண விரும்புகிறார்கள். இப்பொழுது அது மிகவும் அருமையாக இருக்கிறது. நான் அது பரவாயில்லை, ஒவ்வொரு ஸ்தாபன அமைப்பும் அது சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். அது மிகவும் அருமையானதுதான். ஆனால் பரிசுத்தாவியின் வலியுறுத்துதலின் பேரில் நீங்கள் சேர்த்துக் கொள்வதை காட்டிலும் நீங்கள் மனமாற்றம் அடையாதவர்களை ஏற்றுக்கொண்டு அதிகமாக அதில் சேர்ப்பது சற்று முன்னர் இங்கே சகோதரன் ரோஸ் கூறிக்கொண்டிருந்தது போன்றதான மற்ற காரியங்களும் என்னவென்றால், நீங்கள் அப்படி செய்யும் போது நாங்கள் இதற்கு சொந்தமானவர்கள் மற்றும் நாங்கள் அதற்கு சொந்தமானவர்கள் என்று ஜனங்களை சிந்திக்க தூண்டுகிறீர்கள். மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். புரிகிறதா? இப்பொழுது ஒரு மனிதன் ஆற்றில் ஒரு படகில் சென்று கொண்டிருப்பதை நான் கண்டால், நான் இந்தியானாவில் உள்ள ஒரு நதிக்கு அருகில், ஒஹாயா நதிக்கு அருகில் வசிக்கிறேன். மேலும் நான் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் இருக்கிறேன். அது மிக மோசமான இடமாக இருக்கிறது அந்த நீர்வீழ்ச்சிகள். ஏனென்றால் அது உங்களை இப்பொழுது நொறுக்கிவிடும். நீங்கள் அந்த நீர்வீழ்ச்சிக்கு எப்போதாவது சென்றால் அதில் எந்த படகிலும் சவாரி செய்ய முடியாது. ஏனென்றால் அது சுமார் 40 அல்லது 50 அடி ஆழத்திற்கு நேராக கீழே கொட்டுகிறது. அப்பொழுது அடியிலிருந்து ஒரு பெரிய சுழல் மேலே எழும்புகிறது. அது பாறையிலும் அங்குள்ள அடிப்பாறையிலும் மோதுகிறது. அலைகள், அந்த வெள்ளை அலைகள் 40 அடி உயரத்தில் நீர்வீழ்ச்சியின் அடியில் பொங்கி வடிகின்றன. பாருங்கள், அது எங்கே கீழே விழுந்து மோதுகிறதோ மீண்டும் அங்கிருந்து எழுகிறது. அதன் பின்னர் அப்படியே சரிந்து விழுந்து சுமார் 60 அல்லது 70 அடி ஆழமுள்ள ஒரு பலத்த வேகத்தோடு கீழே இறங்குகிறது. மேலும் ஒரு சுழல் இந்த விதமாக அது சுற்றி சுழன்று அது வெளிவந்து ஒரு வாய்க்காலின் ஊடாக கீழே செல்கிறது. எனவே நீங்கள் பாருங்கள், உயிர் பிழைப்பதற்கான எந்த வழியுமே இல்லை. கொஞ்சம் காலத்துக்கு முன்னே ஒரு மனிதன் ஒரு நீர்காப்பு சட்டையுடன் அங்கு சென்றான். அவன் அந்த விதமாக விழுந்த அந்த ஒரே காரியத்தை மாத்திரமே அவர்கள் கண்டனர். அந்த நீர்காப்பு சட்டையும் கூட அந்த பயங்கரமான நீரோட்டம் அவனை கீழே கொண்டு சென்று விட்டது. மேலும் அவனை ஒருபோதும் கண்டுபிடிக்கவே இல்லை. அவனுக்கு என்ன ஆனது என்று ஒருபோதும் தெரியவே இல்லை. அவன் பாறைகளின் மேல் இல்லை, அங்கு கீழே உள்ள விளிம்புகளில் தொங்கினான். அது 1 மைல் அல்லது 2 மைல் தூரத்தில் அந்த விதமாக இருக்கலாம். எனவே உயிர் பிழைப்பதற்கான வழியே இல்லாதிருந்தது. நான் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கையில் யாராவது ஒருவர் ஆற்றில் ஒரு சிறிய பழைய படகில் செல்வதை நான் கண்டால், அவ்வாறு சென்று கொண்டிருந்தால் நான் அவரிடத்தில், அந்த படகிலிருந்து வெளியேறுங்கள், அந்த படகினால் அந்த அலைகளினூடாக செல்ல முடியாது என்று கூச்சலிட வேண்டும். இப்பொழுது நான் அவனிடத்தில் வெளியேறும்படி கத்தினாலும் மற்றும் அவனிடத்தில் உண்மையாகவே கடினமாக பேசினாலும் கூட அந்த மனிதனுக்கு எதிரான ஏதோ காரியம் என்னிடத்தில் உண்டு என்பது அல்ல. அது அந்த மனிதனுக்கு எதிராக ஏதோ காரியம் என்னிடத்தில் உண்டு என்பதல்ல. நான் அந்த மனிதனை நேசிக்கிறேன், அவன் நொறுங்கிவிட போகிறான் என்பதை நான் அறிவேன். அந்த காரணத்தினால்தான் நான் அவனிடத்தில் உறக்க சத்தமிடுகிறேன். ஏனென்றால் அவன் இல்லை, அது நான் சத்தமிடுவதற்கான காரணம் நான் அவனை நேசிக்கிறபடியினாலே ஆகும். நான் கவலைப்படாதிருந்திருந்தால் நான் சரி போய் பார் பார் என்று நான் அவனுக்காக கவலைப்படாதிருந்தால் கூறுவேன். ஆனால் நான் இந்த காரியங்களை கூறுவதற்கான காரணம் நான் சபையை குறித்து வைராக்கியமாக இருக்கிறேன் என்பதனாலேயா. நான் தேவனுடைய சபையை குறித்து வைராக்கியமாக இருக்கிறேன், மேலும் அது ஸ்தாபன சிந்தை கொண்டதாக மாறுவதை காண நான் வெறுக்கிறேன். அந்த விதமாகவே ஒவ்வொரு சபையும் பாறைகளின்றி சென்றுள்ளன என்பதும் அந்த விதமான அந்த ஸ்தாபன போக்கினுடாகவே என்ற அந்த போக்கு எனக்கு தெரியும். லூத்தரின் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதலை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அது எங்கே சென்றது என்று பாருங்கள். அது எப்போதுமே வீழ்ச்சி அடைந்த உடனே அது மீண்டும் ஒருபோதும் எழும்புகிறதில்லை. லூத்தரன்கள் திரும்பி வரவே இல்லை. வெஸ்லி மெத்தோடிஸ்டுகள் ஒருபோதும் திரும்பி வரவே இல்லை என்பதை பாருங்கள். யாத்திரீக பரிசுத்தர் நசரேயன்கள் மற்ற யாவரும் பேப்டிஸ்டுகள் பிரஸ்பிடேரியன்களை பாருங்கள். அவர்கள் ஒரு எழுப்புதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதன் பின்னர் தன் மீது தேவனுடைய வல்லமையோடு ஒரு மனிதன் எழும்புகிறான். அவன் ஆவியில் ஒரு அசைவை துவங்குகிறான். அதன் பின்னர் அந்த மனிதன் மறித்தவுடனே அதன் பின்னர் அதிலிருந்து அவர்கள் ஒரு ஸ்தாபன அமைப்பை ஏற்படுத்தி விடுகின்றனர். மூடி வேதாகம நிறுவன அமைப்பு போல அருமையான இடம், ஆனால் அது ஒருபோதும் மூடி அதை உடையதாக இருந்தது போல் இருக்காது. புரிகிறதா? மேலும் அவர்கள் மூடி நின்ற காரியங்களில் இருந்து 10 லட்சம் மைல்கள் தூரத்தில் இருக்கின்றனர். எனவே அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. நீங்கள் பாருங்கள், மேலும் அது இப்பொழுது முழுவதும் அறிவாற்றல் உள்ளதாக உள்ளது. அங்கு மூடியோ அதை ஆவியில் உடையவராக இருந்தார். ஆகையால் நீங்கள் அதை அந்த காரியங்களில் கண்டறிகிறீர்கள். இப்பொழுது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ஃபீனிக்ஸ்க்கு வந்து நான் முதலில் துவங்கிய போது பெந்தேகோஸ்தே அசைவில் நானே ஒரு அமைப்பினை துவங்கும் வாய்ப்பு கிடைத்தது. பின்மாறி சகோதரர்கள் என்னிடத்தில் வந்து இதுதான் அது, நாம் துவங்குவோம், ஏன் நாம் மற்ற எல்லோரையும் விட பெரிதாக இருப்போம் என்றனர். அதற்கு நான் இரக்கம், சகோதரனே இதுவல்லாது, அந்த காரியம் அல்ல. நீங்கள் சரியான பாதையிலிருந்து 10 லட்சம் மைல்கள் தூரத்தில் இருக்கிறீர்கள். தேவன் அதை ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார் என்று உங்களுடைய சரித்திரத்தை படியுங்கள், வேதாகமத்தை படியுங்கள். இதிலிருந்து ஒருபோதும் மற்றொரு ஸ்தாபன அமைப்பு வெளிவராது. அது உண்மை. இது ஸ்தாபனமாகி சென்றால் இது இப்பொழுது லவோதிக்கியா நிலையில் உள்ளது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சகோதரனே, ஸ்தாபனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு எழுமினதே இல்லை. இது குறித்து ஒன்றுமே இருக்காது. நாம் கர்த்தருடைய வருகையில் இருக்கிறோம். புரிகிறதா? இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பெரிய உலக ஆலோசனை சபை சங்க அசைவிலிருந்து மீதியானவர்களை மனவாட்டிக்காக தேவன் வெளியே எடுப்பார். ஆனால் இனி ஒருபோதும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஸ்தாபனமாகாது. புரிகிறதா? அது முடிந்துவிட்டது. நான் என்னுடைய சகோதரர்கள், விலையேறப்பட்ட சகோதரர்கள் அந்த வழியில் சாய்ந்திருப்பதை காணும்போது நான் பெற்றுள்ள எல்லாவற்றையும் அதில் ஊற்றுகிறேன். மேலும் சில நேரங்களில் சகோதரர்கள், சரி சகோதரன் பிரணாம் எங்களுக்கு எதிராக இருக்கிறார் நாங்கள் என்கிறார்கள். அது தவறாகும். என்னை எவருக்கும் எதிராக இருப்பது என்பது அது என்னுடைய சிந்தையில் இல்லாத காரியமாக இருக்கிறது. நான் உங்களுக்காகவே இருக்கிறேன். நான் உங்களுடைய சகோதரன். பாருங்கள், என்னால் முடிந்ததை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காரணத்தினால் தான் நான் எந்த குறிப்பிட்ட ஸ்தாபனத்திலும் ஒருபோதும் சேர்ந்ததே இல்லை. எனவே என்னால் அந்த திறப்பின் வாயிலே நின்று சகோதரனே வேண்டாம் அது வழியல்ல என்று கூற முடியும். அவர்களோ நாங்கள் அசம்பிளிஸை சேர்ந்தவர்கள் என்கின்றனர். அது அற்புதமாய் உள்ளது. அசம்பிளிஸ் ஆஃப் காட் எனக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. நாங்கள் ஃபோர் ஸ்கொயர், சரி, அவர்கள் எனக்கு என்ன ஒரு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறார்கள் என்று பாருங்கள். நாங்கள் இயேசுவின் நாமம், அவர்கள் எனக்கு என்ன ஒரு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறார்கள் என்று பாருங்கள். நாங்கள் ஒருத்துவம், மற்றவைகள் என்னவா இருந்தாலும் அவைகள் யாவும் ஆசீர்வாதங்கள். அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். புரிகிறதா? மேலும் தேவனுடைய ஜனங்களே அதில் எல்லாவற்றிலும் இருக்கிறார்கள். மேலும் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளும் போது நாம் சர்ச் ஆஃப் காடை பார்க்கிலும் சற்று மேலானவர்களாக இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நாம் ஃபோர் ஸ்கொயர் அல்லது இயேசுவின் நாமம் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை பார்க்கிலும் சற்று மேலானவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறோம். நாம் ஒரு இந்த கருத்துக்களை சிறிது வேறுபடலாம். நாம் யாவரும் இன்றைக்கு இரவு உணவு உண்ண சென்றால் நாம் யாவரும் வித்தியாசமான பழங்களை எடுத்துக் கொள்வோம். ஆனால் நாம் ஒரே மாதிரியான பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், அதுதான் உள்நோக்கம். எனவே அதனுடைய உள்நோக்கம் என்னவென்றால் நம்மால் நம்முடைய ஐக்கியத்தை காண முடிந்தால் நலமாயிருக்கும். எனவே ஸ்தாபனத்தின் பக்கம் சாய்ந்திருக்க வேண்டாம், கல்வாரியை நோக்கி சாய்ந்திருங்கள். அப்பொழுது நீங்கள் இந்த மற்ற காரியங்களுக்கு மறித்தவர்களாகிறீர்கள். புரிகிறதா? மேலும் நான் விசுவாசிக்கிறேன், இது என் சிந்தையில் இருக்கும் போது நான் இதை கூறட்டும், ஸ்தாபனம் ஒரு நல்ல பங்கை கொண்டுள்ளது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அநேக சமயங்களில் சகோதரர்களே, நாம் அதை வெறுக்க நினைக்கும் அளவிற்கு அது அவ்வளவு மோசமாக இருக்கிறது. அதை போன்ற காரியங்கள் நம்மிடையே வளர்ந்து வருகின்றன. அது மார்க்கபேதமாக இருந்து வருகிறது. ஜனங்கள் அந்த மார்க்கபேதங்களை எடுத்துக்கொண்டு எந்த வழியிலும் ஜனங்களை சிதறடிப்பார்கள். மேலும் ஒரு கூட்ட சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது நான், ஆரம்ப நாட்களில் அவர்கள் செய்தது போல மற்றும் எல்லா விதமான காரியமும் வெளியே சென்று கொண்டிருக்கிறது என்று நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். மேலும் நாம் அவை யாவற்றையும் இன்றைக்கு உடையவர்களாயிருக்கிறோம். பாருங்கள், இன்னமும் ஒரு செயல்பாட்டில் உள்ளது. மேலும் தங்களை ஒன்று சேர்க்க முடிந்த ஜனங்கள், என்னுடைய கருத்தின்படி அதுவே உண்மையான பெந்தேகோஸ்தேவின் காட்சி. அது ஸ்தாபனத்தண்டை வரும்போது அது சபையாக உள்ளது. சகோதரன் பெத்ரோஸ் ஸ்வீடனில் உள்ள பிலடெல்பியா சபையாய் உள்ளது. இப்பொழுது அது வேதப்பிரகாரமானதா இருக்கும் வரையில் நீங்கள் எந்த விதமான ஒரு உபதேசத்தை உடையவர்களா இருக்கிறீர்கள் என்று அவர்கள் கவலைப்படுவதில்லை. நீங்கள் அதை இந்த படியில் அந்த படியில் அல்லது எந்த காரியத்தையாவது காண வேண்டும் என்றால் நீங்கள் ஐக்கியத்தில் இருக்கும் வரை ஒரு உண்மையான சுத்தமான பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அது நல்லதுதான். இயேசு ஒரு வெள்ளை குதிரையின் மேல் வருகிறார் என்று நீங்கள் கூற விரும்பினாலும், மற்றொருவர் அவர் ஒரு வெள்ளை மேகத்தில் வருகிறார், அவரை அந்த விதமாக நோக்கி பாருங்கள் என்று கூறினாலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல சுத்தமான ஜீவியம் ஜீவித்து ஐக்கியம் கொண்டிருக்கும் வரை அப்படியே சென்று கொண்டிருங்கள். அதுதான் வழி, அதுதான் இது. அதாவது சரி, இப்பொழுது அந்த ஒரு காரணத்தினால்தான் நண்பர்களே, நான் இந்த வர்த்தக புருஷருடைய கூட்டத்தோடு இருக்கிறேன். காரணம், அங்கே சரிபடுத்தப்பட வேண்டிய ஏராளமான காரியங்கள் உள்ளன என்பதை நான் அறிவேன். ஆனால் இதுவோ நாம் பெற்றுள்ள மிக சிறந்ததாக உள்ளது. அது உண்மை. ஆம், நான் கூற வேண்டிய அநேக காரியங்கள் உள்ளன. மேலும் உங்களிடத்தில் நான் அவர்களுக்கு கூற வேண்டியதை ஒருபோதும் கூறாமல் இருந்ததில்லை என்பதை இங்குள்ள சகோதரர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். நான் சத்தியத்தை கூறுவதற்கு தேவனுடைய ஊழியக்காரனாக இங்கே இருக்கிறேன். நான் அதற்காக பதில் கூற வேண்டியவராக இருக்கிறேன். அது உண்மை சகோதரன் ரோஸ். அதனால் தான் நாங்கள் உண்மை விரும்புகிறோம் என்றார். பாருங்கள், அது சரி, நம்மால் முடியாது. நாம் இந்த வார்த்தையோடு தரித்திருக்க வேண்டும். புரிகிறதா? கொஞ்ச காலத்திற்கு முன்பு நீங்கள் உள்ளே இருந்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் வெளிநாட்டில் இல்லை, கடந்த வருடம் தீவில் இருந்தேன். அப்போது அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினர். அப்போது சகோதரர்களில் சிலர் நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த வணிகர்கள் இருந்த இந்த பெரிய கூட்டத்தை குறித்து தற்பெருமை எடுத்துக் கொண்டிருந்தனர். மேலும் அவர்கள், எனக்கு மூலையில் ஒரு சிறு இடம் இருந்தது, என்னுடைய வியாபாரம் நன்றாக இல்லாதிருந்தது, எனக்கு ஒரு பயங்கரமான நேரம் உண்டாயிருந்தது. மேலும் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள உள்ளே வருகிறேன். மேலும் நான் இப்போது எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டேன் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். இப்பொழுது அது நல்லதுதான், நாம் அதை பாராட்டுகிறோம். அது நல்லதுதான். ஆனால் செழிப்பு எப்பொழுதுமே கிறிஸ்துவை குறிக்கிறதில்லை. அதாவது பாருங்கள், மேலும் நாம் அதை கவனிக்க வேண்டும். இப்பொழுது அது நல்லதுதான். புரிகிறதா? நான் அதற்கு எதிராக ஒன்றுமில்லை. ஆனால் அந்த இரவு நான் ஒரு விதமாக அந்த சகோதரர்களை பின்தொடர்ந்து சென்றேன். எங்களுடைய ஒரு குழுவினரும் சகோதரன் சகாரியான் மற்றும் நாங்கள் யாவரும் தங்கியிருந்த உணவக தங்கும் விடுதிக்கு நாங்கள் சென்றோம். அப்பொழுது நான், பாருங்கள் என்றேன், நான் சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்றேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போதும் சந்தித்தவர்களிலேயே சகோதரர்களாகிய நீங்கள் தான் மிக அருமையான கூட்ட மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். ஆனால் என்றேன், நான் அதனுடைய காரியம் என்னவென்றால் என்று நான் கூறினேன், நான் எந்த ஸ்தாபனத்தையும் சேர்ந்தவன் அல்ல. ஆனால் நான் அதனோடு அந்த ஐக்கியத்தை சேர்ந்தவன். நான் அவர்களோடு ஒரு ஐக்கிய அட்டையை கொண்டு செல்கிறேன். நான் கொண்டு செல்வது ஒரே அட்டையாகும். ஏனென்றால் அது எல்லா ஆவணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. நீங்கள் பாருங்கள், அதைத்தான் நான் விரும்புகிறேன். அதற்காகத்தான் நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் அங்குள்ள இந்த மனிதர்களுக்கு முன்பாக உள்ள சகோதரர்களாகி உங்களை குறித்த காரியம்தான் எனக்கு கவலை அளிக்கிறது. அவர்கள் உங்களை காட்டிலும் ஆயிரக்கணக்கான மடங்கு செழித்திருக்கிறார்கள். மேலும் அதன் பின்னர் கிறிஸ்து செழிப்புள்ளவராய் இருக்கிறார் என்று அவர்கள் கூற முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு அதை ஒருபோதும் விற்க முயற்சிக்காதீர்கள் என்றேன். புரிகிறதா? உலகத்தோடு ஒருபோதும் ஒப்பிட முயற்சிக்காதீர்கள். உலகம் நம்முடைய களத்திற்கு வரட்டும், அவர்களுடைய களத்திற்கு செல்லாதீர்கள். புரிகிறதா? புரிகிறதா? நீங்கள் அவர்களுடைய களத்திலிருந்து சென்று விடுங்கள். நாம் அவர்களோடு ஒருபோதும் பிரகாசிக்க மாட்டோம். மொத்தத்தில் சுவிசேஷம் பளபளக்கிறது, அது கொழுந்துவிட்டு எரிகிறது. ஹாலிவுட் பளபளக்கிறது, சுவிசேஷம் கொழுந்துவிட்டு எரிகிறது. பளபளத்தலுக்கும் கொழுந்துவிட்டு எரிதலுக்கும் இடையே ஏராளமான வித்தியாசம் உண்டு. ஆகையால் இப்பொழுது மேலும் நான் ஆதிகால பெந்தேகோஸ்தே சகோதரர்கள் ஏதோ ஒன்றை உடையவர்களாக இருந்து அதிலிருந்து வெளியேற முயன்று ஏழைகளை போஷித்து அது போன்றவற்றை செய்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, பாருங்கள், தோழமையாய் இருக்க ஒன்றுமே இல்லாமல் வெளியே புறப்பட்டு சென்றனர் என்றேன். மேலும் நான், இப்பொழுது நாம் எவ்வளவு வைத்துள்ளோம் என்பதன் பெயரில் பெருமை எடுத்துக் கொள்ள முயன்று கொண்டிருக்கிறோம் என்றேன். நான், அது என்ன ஒரு வித்தியாசமாய் இருக்கிறதே என்றேன். ஒரு சில நிமிடங்கள் கழித்து ஒரு விலையேறப்பெற்ற சகோதரன் எழும்பி நின்று என்னிடத்தில் கூறினார். அவர், சகோதரன் பிரணாம், அதுவே ஜனங்கள் எப்போதும் செய்த தவறுகளிலேயே மிகப்பெரிய ஒன்றாய் இருந்தது என்றார். மேலும் நான், இப்பொழுது சகோதரனே கவனியுங்கள், ஜனங்கள் வைத்திருந்ததை விட்டுவிட வேண்டும் என்று நான் அவர்களுக்கு சாடையாக சுட்டிக்காட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் இந்த வர்த்தக புருஷர்களுக்கு ஒரு கருத்தை கூறவே நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அதற்கு அவர், அதுவே ஜனங்களின் மிகப்பெரிய தவறாய் இருந்தது என்றார். அப்பொழுது நான், அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அதை செய்தனர், அதை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் கூறினார் என்று. பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தையாவது செய்யும்படி உங்களிடத்தில் சொல்லுகிறார், அவர் உங்களிடத்தில் செய்யும்படி சொல்லுகிறதை நீங்கள் செய்யுங்கள். மேலும் அவர், பாருங்கள், அதுவே சபை எப்போதும் செய்த மிக மோசமான தவறாய் இருந்தது என்றார். அப்பொழுது நான், ஏன் சகோதரனே என்றேன். நான் பேசிக் கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு முன்னால் அங்கேயே அவ்வாறு கேட்டேன். அதற்கு அவர், காரணம், ஒரு சிறு சலசலப்பு அங்கே சபையில் உண்டான உடனே கிரேக்கர் மற்றும் எபிரேயர் போன்றோருக்கு இடையே ஒரு வேறுபாடு இருந்தது என்றும், மேலும் அந்த ஜனங்களுக்கு செல்வதற்கு ஒரு இடமில்லை, அவர்கள் திரும்பி வருவதற்கு கூட வீடு இல்லாதிருந்தது என்றார். அப்பொழுது நான் அது சரியாக தேவனுடைய சித்தம் என்றேன். அதற்கு அவர் அது எப்படி தேவனுடைய சித்தமாக இருக்க முடியும் என்றார். அப்பொழுது நான் அவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பரப்பினர், ஏனென்றால் அவர்கள் செல்வதற்கு இடம் இல்லாதிருந்தது என்றேன். பரிசுத்தாவி எந்த தவறையும் செய்கிறதில்லை, அவர் அதை செய்கிறதில்லை, அவ்வளவுதான். மேலும் நான் கடந்த இரவு பேசிக் கொண்டிருந்த போது, நீங்கள் தேவனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் அவருடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அதை சரியாக பற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினேன். அது உங்களை எங்கே வழி நடத்தினாலும் கவலைப்படாமல் அதை அப்படியே பின்தொடர்ந்து கொண்டிருங்கள், அந்த விதமாக அதை அப்படியே பின்தொடர்ந்து கொண்டிருங்கள். ஆனால் நான் நிச்சயமாகவே இந்த வர்த்தக புருஷருடைய ஐக்கியத்தின் ஒரு ஆதரவாளனாக இருக்கிறேன். மேலும் நான் அழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு தொடர் கூட்டத்திற்கும் நான் எப்பொழுதும் சென்று பேசுகிறேன். என்னால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் கூறுகிறேன். இன்னார் இன்னாரை யாரையாவது மகிழ்விக்கும்படி ஏதோ ஒன்றை போலியாக கூற முயற்சிக்காதீர்கள். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய கூட்டத்திற்கு செல்லும் போது நான் ஆய்ந்து படித்து ஜெபித்து மற்றும் உபவாசித்து, கர்த்தராகிய இயேசுவே, அந்த ஜனங்களுக்கு உதவியாக இருக்கும்படி என்னால் என்ன கூற முடியும் என்று கேட்பேன். நான் ஒரு பிரசங்கி அல்ல என்பதை எல்லோரும் அறிவர். நான் ஒரு பேச்சாளர் அல்ல, எவருமே அதை அறிவர். நான் ஒரு பிரசங்கி அல்ல, என்னுடைய செய்தி வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பது மற்றும் அது போன்றதாகும். ஆனால் நான் ஒரு பிரசங்கி அல்ல, நான் பிரசங்கிப்பதை கேட்கும் எவரும் அதை அறிந்து கொள்வார்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், நான் செய்யும் ஏதோ காரியத்தை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். அவர் ஒரு ஆற்றல் வாய்ந்த பேச்சாளராக இருக்கவில்லையே, அவர் தன்னுடைய இலக்கணத்தை சரியாக உபயோகிக்கிறது இல்லையா, அவர் பிரசங்க பீடத்தில் அற்புதமாக இருக்கவில்லையா என்று கூற வேண்டாம். எனக்கு அது வேண்டாம், என்னால் அதை செய்ய முடியாது. தேவன் அதற்காக என்னை ஒருபோதும் அழைக்கவில்லை. ஆனால் அந்த நபருக்கு உதவி செய்யும் ஏதோ ஒரு காரியத்தை கண்டறியவும், அந்த சபை ஒரு சிறந்த சபையாக இருக்கவும், அது ஒரு சிறந்த ஜனங்களை கொண்டிருக்க உதவி செய்யவும், அதற்காக ஜெபிக்கவுமே நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது நான் இந்த விதமாக பேசிக் கொண்டே இருந்து விட்டேன், ஏனென்றால் இன்னும் சிலர் உள்ளே கூடி வருவதையும் மழை பெய்து கொண்டிருப்பதையும் நான் கண்டேன். அந்த காரணத்தினால் தான் நான் இந்த காரியங்களை கூறிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது ஒரு கால் பகுதிக்கு பிரகார நேரமாகிவிட்டது. நான் இப்பொழுது சகோதரனுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். நான் சகோதரன் ஃபுல்லரை நீண்ட காலமாக அறிந்திருக்கிறேன். எப்பொழுதும் அவரை என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கிறேன். மேலும் எங்களுக்கு அநேக காரியங்கள் பொதுவானதாக இருக்கின்றன, சகோதரன் ஃபுல்லர். எனவே நான் சகோதரன் ஃபுல்லரை இப்பொழுது அநேக ஆண்டுகளாக பார்த்து வருகிறேன். அவர் உண்மையான அசலான தேவனுடைய மனிதனாக இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். மேலும் நான் அவரை நேசிக்கிறேன். நான் இங்கே இந்த காலை ஐக்கியத்திற்காகவே இருக்கிறேன். அது இங்குள்ள இடத்தில் விளம்பரப்படுத்தப்பட்ட போதும் நான் அவர் பேசின இரவு வர முடியாததற்கு மிகவும் வருந்துகிறேன். ஆனால் என்னால் அதை தவிர்க்க முடியாமல் போயிற்று. மேலும் நான் இந்த காலை இங்கு இருப்பதற்கும் அவருடைய அருமையான சபையையும் எப்படி தேவன் அவர்களை செழித்திருக்க செய்து அவர்களை ஆசீர்வதித்துள்ளார் என்பதை காண மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் அவர் இவருக்காக செய்துள்ள ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நான் நிச்சயமாகவே அதை பாராட்டுகிறேன். தேவன் அவரை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, மற்றும் இந்த கூடாரத்தையும் மற்றும் தர்மகர்த்தாக்களின் குழுவையும் உதவிக்காரர்களையும் சபையின் எல்லா அங்கத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் நீங்கள் கர்த்தருடைய கிருபையில் வளர்ந்து செழிப்பீர்களாக என்பதே என்னுடைய தாழ்மையான ஜெபமாய் உள்ளது. இப்பொழுது நாம் வார்த்தையை அணுகுவதற்கு முன்பு நாம் முதலில் ஆக்கியோனை அணுகுவோமாக. நாம் நம்முடைய தலைகளை ஜெபத்திற்காக சற்று நேரம் வணங்குவோமாக. நம்முடைய தலைகளும் இருதயங்களும் வணங்கியிருப்பதோடு நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இப்பொழுது பயபக்தியாயிருக்கையில், நான் இங்கே சபையிலே இந்த காலை என்னுடைய ஜெபத்தில் உங்களை நினைவு கூறும்படியாக, கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற உங்களுடைய தேவையை குறித்து ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இதயத்தில் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறதா? நீங்கள் அதை உங்களுடைய கரத்தை உயர்த்துவதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறீர்களா? அது என்னவென்பதை உங்களுடைய சிந்தையில் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வேண்டுகோளை கர்த்தர் அருள்வாராக. கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா காரியங்களையும் அவருடைய மகிமைக்கு சிருஷ்டித்தவரே, எங்கள் இருதயத்தில் நன்றியோடு நாங்கள் இந்த காலை உம்முடைய சமூகத்திற்குள்ளாக வருகிறோம். நாங்கள் மழையினூடாகவும் காற்று வீசிக்கொண்டிருப்பதினூடாகவும் மழை பெய்து கொண்டிருப்பதினூடாகவும் கடந்து வந்திருக்கையில், பரலோக பிதாவே, நீர் எங்கள் மேல் பரலோகத்தின் மழையை, ஆவிக்குரிய மழையை, பின்மாரியையும் முன்மாரியையும் ஒன்றாக இன்றைக்கு எங்கள் இருதயங்களில் பொழிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் இந்த சபையை ஆசீர்வதியும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் இதற்காகவும், இதனுடைய மெய்ப்பருக்காகவும், இதனுடைய சபையோருக்காகவும், அதற்காகவும் ஜனங்கள் தங்களுடைய தலைக்கு மேல் தடமிடப்பட்டுள்ள ஒரு இடத்தில் சந்திக்க முடிகிறதற்காகவும், மற்றும் உள்ள அமர்வதற்கு ஒரு அருமையான வசதியான இருக்கைக்காகவும் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த சபையின் ஆரம்பகால, இதன் ஆரம்பகால அப்போஸ்தல கத்தோலிக்க சபையின் சரித்திரத்திற்கு எங்களுடைய சிந்தையில் நாங்கள் திரும்பி சென்று தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் எப்படியாய் பாறை குவியல்களின் மேலும் அல்லது அவர்களால் முடிந்த எதன் மேலாவது அமர்ந்தனர் என்பதையும், அதன் பின்னர் தரையிலே முடங்கார்படியிட்டு அது குளிராயும் பாறையாயும் தூசியாயும் இருக்க தங்களுடைய கரத்தை பரலோகத்தை நோக்கியவாறு உயர்த்தி பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் கழி கூறுவதை நாங்கள் காண்கிறோம். அவர்கள் ஒரு சிங்க குகைக்குள் நடந்து செல்லும் அளவிற்கு அவர்களுடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட ஒரு உறுதியை அவர்களுக்கு அளித்தீர். ஒருபோதும் சிறிதும் கலக்கமின்றி ஆனால் தங்களுடைய முகத்தில் சிரிப்போடு பரலோகத்தை நோக்கி பார்த்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் நேசித்த அவருடைய பிரசன்னத்தில் அவர்கள் இருக்கப் போவதை அறிந்திருந்தனர். ஓ, எங்களுடைய பிதாக்களின் விசுவாசம் நிலவரையாய் இருந்தாலும் அக்னி ஜுவாலைகளாய் இருந்தாலும் மற்றும் பட்டயமாய் இருந்தாலும் அப்பொழுதும் ஜீவித்திருந்தது. ஓ கர்த்தாவே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக புதுப்பியும். பரிசுத்த ஆவியின் மகத்தான அப்போஸ்தல ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவரும் இன்றைக்கு தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். கர்த்தாவே, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த கரத்துக்கு பின்னால் என்ன இருந்தது என்பதையும் அந்த இருதயத்தில் என்ன உள்நோக்கம் மற்றும் குறிக்கோள் இருந்தது என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் ஒருவர் மாத்திரமே ஒவ்வொரு தேவையும் அளிக்க முடியும். அவர்களுடைய தேவையை அறியாமலேயே நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் அவர்களுக்கான ஒரு விண்ணப்பமாக என்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் நான் ஒவ்வொருவருக்காகவும் உத்தமமாக ஜெபிக்கிறேன். அதாவது அவர்கள் என்னவெல்லாம் கேட்டுக்கொண்டார்களோ அதை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. பிதாவே, அவர்களை ஆசீர்வதியும். நாங்கள் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை வாசித்து இந்த ஞாயிறு வேத பாட வகுப்பில் இந்த காலை இருந்த விதமாக நீர் இந்த வார்த்தைகளை எடுத்து அவர்களிடத்திலிருந்து எல்லா விசுவாசத்தையும் அந்த நுள்ளிருக்கும் விதைப்பகுதியை வளர்விடாமல் தடுக்கும் எந்த சாத்தானின் வல்லமையையும் அகற்றிவிட வேண்டும் என்று கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். அது ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளாகவும் சென்று கர்த்தாவே நீதியின் கருவிருட்சங்களாக மாறுவதாக. விசுவாசமானது உம்முடைய வார்த்தை செய்யும்படி நீர் நியமித்திருக்கிறதை கொண்டு வரும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று உரைக்கிறது. இப்பொழுதும் கர்த்தாவே ஊழியக்காரனை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தை ஏற்கனவே பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் நாங்களும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அளித்திருக்கிற போதனையை கொண்டு மந்தையை போஷிப்போமாக. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இப்பொழுது சில சமயங்களில் படிக்க விரும்புகிற உங்களுக்கு செய்தியுடன் கூட நீங்கள் வேத புத்தகத்தை திருப்பியுள்ளா என்று நான் உங்களை கேட்கிறேன். இந்த காலை ஜனங்களுக்கு ஒரு சிறு ஞாயிறு வேதப்பாட பள்ளி செய்தியை போன்று நான் அளிக்க உள்ளேன். நான் பேசுவதை சரியாக சுற்றிலும் எல்லா இடங்களிலும் உங்களால் கேட்க முடிகிறதா? நான் இந்த ஒலிபெருக்கியை மேலே நகர்த்தினேன். எனக்கு தொண்டை சற்று கரகரப்பாக உள்ளது. நான் இங்கு வந்தவுடனே எனக்கு சளி காய்ச்சல் ஏற்பட்டது. என்னை இங்கிருந்து விலக்கி வைக்க பிசாசு இயன்ற அளவு முயற்சித்தான். எனக்கு தெரியாது, இந்த தொடர் கூட்டத்தில் இந்த நேரத்தில் மகத்தான ஏதோ ஒரு காரியத்தை நிச்சயமாகவே தேவன் ஊற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இதிலிருந்து என்னை விலக்கி வைக்க சாத்தான் அவனால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்துள்ளான். ஆனால் இப்பொழுது நாம் ஆதியாகமம் 22 அதிகாரத்திலிருந்து வாசிக்கப் போகிறோம். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தில் திருப்புங்கள். நாம் அதிலிருந்து ஒரு பகுதியை சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 22 நாம் 9 வசனத்திலிருந்து துவங்குவோம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவருக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2 வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவரை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால்
blessing I will bless thee and in multiplying I will multiply
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருவின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். நான் அந்த கடைசி சொற்றொடரை ஒரு பாடப்பகுதியாக எடுக்க விரும்புகிறேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருவின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அது ஒரு அற்புதமான வாக்கு திட்டம். இப்போது நாம் யாவரும் இந்த நிகழ்ச்சியை அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அதை மீண்டும் மீண்டும் ஆபிரகாமை குறித்து தேவன் எப்படி அவனை அவனுடைய தேசத்திலிருந்து அழைத்தார் என்றும், அவன் எப்படி ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான் என்றும், சிறப்பு ஏதுமில்லை என்றும் சற்று நேரம் கழித்தும் படிக்கலாம். ஆனால் தேவன் அவனை அழைத்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். இப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரமானதாக இருக்கவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அது அவருக்கு பின்வரும் சந்ததிக்குமானதாக இருந்தது. இப்பொழுது அநேக ஜனங்கள், ஓ, நான் ஆபிரகாமை போல இருந்திருந்தால், தேவன் ஆபிரகாமுக்கு செய்தது போல அவர் என்னிடத்தில் பேசி மற்றும் எனக்கு உறுதி அளித்திருந்திருந்தால், அப்பொழுது நான் அதை பெற்றுக் கொண்டிருந்திருப்பேன். தேவன் ஆபிரகாமுக்கு செய்தது போல அவர் என்னிடத்தில் பேசி இருந்திருந்தால், சகோதரன் பிரணாம், நான் உண்மையாகவே விசுவாசத்தை உடையவனாக இருந்திருப்பேன் என்று கூறுகின்றனர். ஆனால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்தால், ஆபிரகாமுக்கு இருந்த அதே விசுவாசத்தை அதையே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள், ஆனால் சகோதரன் பிரணாம், நான் ஒரு புறஜாதி, நான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க முடியாது என்று கூறுகிறீர்கள். ஆபிரகாமின் சந்ததி மாம்ச பிரகாரமான சந்ததியாய் இருக்கவில்லை, அது ஆவிக்குரிய சந்ததியாய் இருந்தது. ஏனென்றால் அதை குறித்து விருத்த சேதனம் ஒன்றுமில்லாதிருந்தது. வாக்குத்தத்தம் அவர் அவனுக்கு விருத்த சேதனத்திற்கு முன்பே அளிக்கிறார். ஆனால் அது அவனுக்கு விருத்த சேதனத்திற்கு முன்பே கொடுக்கப்பட்டிருந்தது. அது அவன் விருத்த சேதனம் செய்யப்பட்டு அந்த விதமாக தேவனோடு உடன்படிக்கை செய்த காரணத்தினால் அல்ல, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த காரணத்தினாலேயாம். மேலும் வேதம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கும் போது நாம் ஆபிரகாமின் சந்ததியாகிறோம் என்று கூறியுள்ளது. பவுல் ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன் என்று அதை குறித்து பேசுகிறான். ஆகையால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருந்தால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே ஆபிரகாமுடன் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். புரிகிறதா? ஆகையால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுடையதாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமான ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் யூதனுடைய ரத்தத்தில் பிறந்திருந்து அதன் பின்னர் அந்த சபையில் ஒரு வைதிக யூதராயிருந்து நீங்கள் இந்த விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவராய் இருப்பதை காட்டிலும் நீங்கள் ஒரு மேம்பட்ட யூதராக இருக்கிறீர்கள். புரிகிறதா? நீங்கள் ஒரு யூதராக இருக்கிறீர்கள். ஏனென்றால் பரலோகத்திலிருந்து வந்த ஒரு வாக்குத்தத்தினால் நீங்கள் ஒரு யூதராக பிறந்திருக்கிறீர்கள். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஆபிரகாம் அதை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டான், அதுவே அவன் என்னவா இருந்தான் என்பதாக்கியது. மொத்தத்தில் ஒரு யூதன் வேறு பிரிந்தவனாய் கடந்து வந்தவனாய் எபிரேயனாய் மற்றும் அந்த விதமாக இருக்கிறான். இப்பொழுது நீங்கள் உங்களை உலகத்தின் காரியங்களில் இருந்து வேறு பிரித்திருக்கும் போது, அந்த பிரிக்கும் கோட்டை கடந்து ஒரு அந்நிய தேசத்தில், ஆரம்பத்தில் நீங்கள் இல்லாதிருந்த ஒரு தேசத்தில், ஆரம்பத்தில் நீங்கள் ஒருபோதும் தொடர்பு கொண்டிராத ஜனங்களோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அப்பொழுது நீங்கள் ஒரு ஆவிக்குரிய யூதராகின்றீர்கள். ஏனெனில் அந்த விதமாகவே ஆபிரகாம் விசுவாசத்தினால் தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய ஜனங்களை விட்டு அந்நிய ஜனங்களோடு ஒரு அந்நிய தேசத்துக்கு சென்றார். நீங்கள் உங்களுடைய ஜனங்களை விட்டு விட்டீர்கள், உலகத்தை விட்டு விட்டீர்கள், உங்களுடைய கூட்டாளிகளை விட்டு விட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினூடாக கடந்து வந்து பரதேசிகளாய் சஞ்சரித்து ஆபிரகாம் இருந்ததை போன்றே தேவன் தாமே கட்டி உண்டாக்கின ஒரு நகரத்திற்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். யாத்திரிகர்களாய் அவரோடு கூட இருந்து கூடாரங்களில் சபைகளில் வாசம் பண்ணி பரலோக ராஜ்யத்தின் உடன் பிரஜைகளாக இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா காரியங்களுக்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். புரிகிறதா? நாம் கடந்து வந்து வேறு பிரிந்துள்ளோம். இப்பொழுது ஆபிரகாம் வாக்குத்தமானது ஆபிரகாமுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் செய்யப்படுகிறது. இப்பொழுது தேவன் இந்த வாக்குத்தத்தை ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும், அவர் ஆபிரகாமை சோதித்த பிறகு, பரிசோதித்த பிறகு, தங்களுடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ள அவர் இந்த வாக்குத்தத்தை அளித்தார். இப்பொழுது சோதனை வந்த பிறகே, அதன் பின்னரே, ஆபிரகாம் ஏற்கனவே அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து தேவனுக்குள்ளாக மனமாற்றம் அடைந்திருந்தான். நாம் அதை எவ்வாறு அழைப்போம்? மேலும் அப்பொழுது தேவன் அவனுக்கு பரிசுத்த ஆவியின் ஒரு அடையாளமாக விருத்த சேதனத்தை கொடுத்திருந்தார். அதன் பின்னரே விருத்த சேதனத்திற்கு பின்னரே, அதன் பின்னரே சோதனையின் நேரம் உண்டானது. இங்கே சபைக்கு ஒரு மிக அழகான மாதிரி, அதாவது நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்பொழுது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முத்திரையாக விருத்தி சேதன மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி கொடுக்கப்படுகிறது. மேலும் பரிசுத்த ஆவியே நம்முடைய விருத்தி சேதனமாய் இருக்கிறது. அது தேவனுடைய கூர்மையான கத்தியாயிருக்கிறது. அது நம்மிடத்திலிருந்து தேவையற்ற மாம்சத்தையும் உலகத்தையும் வெட்டி வேறுபிரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிற்று. எனவே நீங்கள் பாருங்கள், மீண்டும் திரும்பி பாருங்கள். தேவனுடைய வார்த்தை என்பது பரிசுத்த ஆவியானவர் உபயோகிக்கிற காரியமாயிருக்கிறது. கோட்பாடுகள் அல்ல, ஸ்தாபனங்கள் அல்ல, ஆனால் வார்த்தையே நம்மை உலகத்தின் காரியங்களிலிருந்து வேறுபிரிக்கிறது. அது நம்முடைய எண்ணங்களையும் காரியங்களையும் வெட்டி முழுமையாக நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறது. இயேசு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அப்படியானால் அது உங்களுடைய வார்த்தை அல்ல, அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக் கொள்ள முடியும். புரிகிறதா? அது என்னவாக இருக்கிறது? நீங்கள் உங்களுடைய சொந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கவில்லை, நீங்கள் அவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்மை உலகத்தின் காரியங்களிலிருந்து வேறு பிரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், விருத்த சேதனம், வெட்டி எடுத்தல், அதன் பின்னர் நீங்கள் ஒரு சோதனையினூடாக செல்கிறீர்கள். இப்பொழுது ஆபிரகாம் கல்தேயர் தேசமான ஊர் பட்டணத்தில் இருந்து அவன் அழைக்கப்பட்ட பிறகு அவன் ஒரு யாத்திரிகனும் ஒரு பரதேசியுமானான். அவன் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போக போகிறான் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு அதன் பின்னரே தேவன் அவனை அழைத்தான். அதன் பின்னர் அப்பொழுது தேவன் என்ன செய்தார்? அவன் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தான் என்பதற்கு ஒரு அடையாளத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். அவர் அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார். அவன் இஸ்மவேலுக்கும் மற்றும் அவனுடைய வீட்டார் யாவருக்கும் விருத்த சேதனம் செய்தான். மேலும் இப்போது நீங்கள் பாருங்கள், நீங்கள் அழைக்கப்படும் போது நீங்கள் உண்மையாகவே தொடர்ந்து செல்ல போகின்றீர்களா என்பதை பார்க்க முதலாவது நீங்கள் ஒரு சோதனையினூடாக செல்கிறீர்கள். அதன் பின்னர் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். அது நீங்கள் அவருக்குள்ளாக இருப்பதாக உறுதியாக கூறுகிற உங்களுடைய விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது நான் கூறுவதை நீங்கள் கவனித்து வருகிறீர்களா? அவர் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருந்த சில விலையேறப்பட்ட பாப்டிஸ்ட் சகோதரர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். மேலும் நான் ஒரு பாப்டிஸ்ட் சபையிலிருந்து வெளியே வந்தவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிவர். நான் என்னுடைய பாப்டிஸ்ட் சகோதரனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் என்னிடத்தில் சகோதரன் பிரணாம் என்று ஒன்றை கேட்டார். அவர் தெய்வீக பாண்டித்யம் பெற்ற ஒருவர், ஒரு அருமையான மனிதன், உண்மையான கிறிஸ்தவராயிருந்தார் அவர். ஆனால் சகோதரன் பிரணாம், கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் எங்கே பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான், அது வித்தியாசமானது, என் விலையேறப்பெற்ற சகோதரனே என்றேன். அதற்கு அவர், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லையா என்றார். அப்பொழுது நான், சரியே ஆனால் என்று கூறி, மேலும் நான், நீங்கள் பாருங்கள், அவர் அதை அங்கீகரிக்கும் வரையில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அறிக்கை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினேன். அதற்கு அவர், சகோதரன் பிரணாமே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று கூறினார். அப்பொழுது நான், ஆம், ஆனால் தேவன் அவனுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அவர் அவனுக்கு விருத்த சேதனத்தின் முத்திரையை அளித்த போது அவர் அவனுடைய விசுவாசத்தை அங்கீகரித்திருந்தார் என்றேன். ஆமேன். இப்பொழுது நாம் கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அப்பொழுது நாம் அதில் உத்தமமாக இருந்தால், அப்பொழுது பரிசுத்த ஆவியாய் இருக்கிற விருத்த சேதனத்தின் முத்திரையை நமக்கு கொடுப்பதன் மூலம் கிறிஸ்துவில் உள்ள நம்முடைய விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதற்கு தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அதுவே விருத்த சேதனத்தின் முத்திரையாயிருக்கிறது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அடுத்த கூட்டம் வரை அல்ல, ஆனால் உங்களுடைய மீட்பின் நாள் வரைக்கும். அது உண்மை. எபேசியர் 4:30. இப்பொழுது அப்படித்தான் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்களோ, ஓ, நான் ஒரு விசுவாசி என்று கூறினாலும் தேவன் இன்னும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கவில்லையே. அவர் அதை ஒருபோதும் அங்கீகரிக்கவே இல்லை. நீங்கள் அதை விசுவாசிப்பதாக வெறுமன் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எல்லா சந்தேகமும், நீங்கள் இப்பொழுது ஒரு விசுவாசியாக இருக்கவில்லை என்று நான் கூறிக்கொண்டிருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறீர்கள். ஆகையால் தேவன் தயவை அளிக்கும் போது நீங்கள் அவரோடு தயை கண்டடைகிறீர்கள். சரியாக கூறினால் அவர் உங்களை தம்முடைய பிள்ளையாக அடையாளம் கண்டுகொள்கிறார். மேலும் அவர் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய உத்தமத்தை காண்கிறார். உங்களிடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்பொழுது அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக முத்திரிக்கிறார். நீங்கள் அவருக்குள் கொண்டுள்ளதாக உறுதியாக கூறுகிற விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று உலகத்திற்கு நிரூபிக்கிறார். இப்பொழுது இதை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது அதற்கு பின்னர் உடனடியாக சோதனை உண்டாகிறது. தேவனிடத்திற்கு வருகிற ஒவ்வொரு குமாரனும் முதலில் சோதிக்கப்பட்டு சிட்சிக்கப்பட வேண்டும். இயேசு யோவான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போது நதியிலே அவர் ஆவியின் பரிபூரணத்தை பெற்றுக் கொண்ட உடனே ஒரு சோதனையின் நேரத்தினூடாக கொண்டு செல்ல பிசாசு அவரை உடனே வனாந்தரத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்றான். ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்ட போது எழுதியிருக்கிறதே என்று கூறி பிசாசை ஜெயம் கொண்டார். அவர் திரும்பி வந்து அதன் பின்னர் தன்னுடைய ஊழியத்திற்கு ஆயத்தமானார். அந்த விதமாகவே தேவன் ஆபிரகாமுக்கு செய்தார். இப்பொழுது தேவன் அவனுடைய தேசத்திலிருந்து அவனை அழைத்த பிறகு அவனுடைய தேசத்திலிருந்தும் தன்னுடைய ஜனங்களிடத்திலிருந்தும் தன்னை வேறுபிரித்துக் கொண்டான். அப்பொழுது தேவன் அவனுக்கு விருத்தசேதனத்தின் முத்திரையை கொடுத்தார். அதன் பின்னர் அவனுக்கு குமாரனை கொடுத்தார். அதன் பின்னர் அவன் அந்த கடைசியான சோதனைக்கு சென்றான். அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்கை ஒரு பலியாக அளிக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது அவர், நீ அவனை ஏகசுதன் என்றும் பாராததினால் நீ என்னை நேசிக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் அவனுக்கு அந்த சோதனையை கொடுத்தார். அதன் பின்னர் உடனடியாக அப்பொழுதே யுத்தமானது வெற்றி பெற்று விட்டது. அவர், உன் சந்ததி தங்கள் சத்துருவின் வாசலை சுந்தரித்துக் கொள்வார்கள் என்றார். ஆமென். எனக்கு அது பிடிக்கும். தங்கள் சத்துருவின் வாசலை சுந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் அந்த முடிவான கூற்றை புரிந்து கொள்வோம். இப்பொழுது அவர் இதை ஆபிரகாம் உண்மையுள்ளவர் என்பதை கண்டார். ஆபிரகாம் உண்மையுள்ளவர் என்பதை அவர் கண்ட பிறகு அதன் பின்னரே அவர் அவனுக்கு சத்துருவின் வாசலை சுந்தரித்துக் கொள்ளும் வாக்குத்தத்தை அளித்தார். இப்பொழுது அநேக சமயங்களில் நம்மில் பலர் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் ஒரு தவறை செய்துள்ளனர் என்றும், பாருங்கள் பரிசுத்தாவி என்மேல் ஊற்றப்படுகிறது, தேவனுக்கு மகிமை, நான் பெற்றுக் கொள்ள வேண்டியது அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம். இல்லை ஐயா, நீங்கள் அப்பொழுதுதான் தொடங்கியிருக்கிறீர்கள். நீங்கள் அது அப்பொழுது அல்ல, இது உங்களுடைய பரீட்சையும் சோதனையுமாயிருக்கிறது. நாம் அந்த விதமாகவே பழைய ஏற்பாட்டில் அங்கே கண்டறிகிறோம். பரீட்சை, சோதனை, அதன் பின்னர் ஒரு குமாரனை ஸ்தானத்தில் வைத்தல், புத்திர சுவீகாரம், அவன் குடும்பத்திற்குள் பிறந்திருந்து ஏற்கனவே ஒரு மகனாக இருந்த பிறகு அந்த குமாரனை ஸ்தானத்தில் வைத்தல், அவன் ஒரு குமாரனாய் இருக்கிறான், அதன் பின்னர் அவன் பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு ஆசிரியர்களால் வளர்க்கப்பட்டு அவன் எப்படி வளர்ந்து வருகிறான் என்று பார்ப்பார். அதன் பின்னர் அவன் கிட்டத்தட்ட தன்னுடைய தகப்பனுக்கு சமமாக அந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுகிறான். இப்பொழுது அதுதான் இன்றைக்கும் உள்ளது. நாம் சுமார் 40 வருடங்கள் அல்லது அதற்கும் மேலாக பெந்தேகோஸ்தேயின் சோதனையை உடையவர்களாக இருந்தோம். அவர்கள் நிற்கப் போகிறார்களா அல்லது இல்லையா என்று பார்க்கும்படி சபையை சோதித்து பார்க்கிறோம். நீங்கள் என்ன என்று பார்க்கிறோம். மேலும் பாருங்கள், அங்குதான் நான் அதை மீண்டும் பெற்றுக் கொள்கிறேன். சிலுவையையும் வார்த்தையையும் பற்றிக் கொண்டு முன்னேறி செல்வதற்கு பதிலாக நாம் உலகத்தை பின்பற்றி நாகரிகமாகி இந்த வழியை விட்டுவிட்டு அல்லது இந்த ஒரு வழியை விட்டுவிட்டு அல்லது இதை மாதிரியாக பின்பற்றுகிறோம். இன்றைக்கு இந்த நவீன போக்கில் நான் எப்பொழுதுமே ஜனங்களுக்கு எதிராக மிக கடுமையாக பேசியுள்ளதற்கு காரணம், ஸ்திரீகள் தங்களுடைய தலைமுடியை வெட்டிக் கொள்கிறார்கள் மற்றும் புருஷர்கள் மட்டுமீறி நடந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்கள். ஒழுக்கக்கேடான ஆடைகளையும் மற்ற காரியங்களையும் அணிகிறார்கள். அது குறித்து நிறைய விமர்சனங்களை நான் பெற்றுக் கொள்கிறேன். ஆனால் அது என்ன, அது அந்த சபையை காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருப்பதாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள மற்றவர் அதை குறித்து என்ன கூறினாலும் பொருட்படுத்தாமல் அது அவர்களை இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருங்கள். ஆமேன். புரிகிறதா? பார்த்தீர்களா? அது குறித்த காரியம் என்னவென்றால், நான் கடந்த இரவு கூறிக்கொண்டிருந்தது போல பெந்தேகோஸ்தேயினர் ஒரு பலத்த காற்றடிக்கிற முடக்கத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு தவறி போனார்கள். புரிகிறதா? அதாவது அந்த காரியங்களை செய்வது தவறாக இருக்கிறது. அவர்கள் பலத்த காற்று அடித்துக் கொண்டிருக்கும் வரை சரி என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது தீர்க்கதரிசியின் கவனத்தை கவரவில்லை. பலத்த காற்று ஒருபோதும் குகையிலிருந்த எலியா தீர்க்கதரிசியை பாதிக்கவில்லை. பலத்த இடி முடக்கங்களும் மின்னர்களும் மற்றும் பொடிவுகளும் ஒருபோதும் அவனை கவரவே இல்லை. ஆனால் அவனை திடுக்கிட செய்தது எதுவென்றால், உட்புறத்தில் ஏதோ ஒன்றை பேசுகிற அந்த அமர்ந்த மெல்லிய சத்தமாயிருந்தது. என்னுடைய வார்த்தை சத்தியம், எல்லா மனிதனுடைய வார்த்தையும் பொய், என்னுடையதே சத்தியமாகும். அதுதான் தீர்க்கதரிசியை கவர்ந்தது. புரிகிறதா? அது இன்னமும் அதை செய்யும். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே ஆவிக்குரிய சிந்தையை கவர்கிறது. ஏனென்றால் அது உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவின் சிந்தையாயிருக்கிறது. வார்த்தை சத்தியமாக இருக்கிறது என்பதை அது அறிந்துள்ளது. நீங்கள் ஒரு சோதனை நேரத்தினூடாக செல்கிறீர்கள். சபை ஒரு சோதனை நேரத்தினூடாக செல்கிறது. தனிப்பட்ட ஒவ்வொருவரும் சத்துருவின் வாசலை சுந்தரிப்பதற்கு முன்பு ஒரு சோதனை நேரத்தினூடாக செல்கின்றனர். ஆபிரகாம் அதனூடாக சென்றான். கிறிஸ்து அதனூடாக சென்றார். யோர்தான் நதியண்டையிலே கிறிஸ்து பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பிறகு அவர் ஒரு சோதனை நேரத்தினூடாக சென்றார். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பிறகு ஒரு பரதேசியா இருக்கும்படியான அவனுடைய தேசத்தில் வைத்து அதன் பின்னர் ஒரு விருத்த சேதனத்தை அளித்து தேவன் அவனை அவ்வப்போது சந்தித்தார். அதே சமயத்தில் அவன் சோதனை நேரத்தினூடாக செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆபிரகாமின் ஒவ்வொரு சந்ததியும் அதே காரியத்தை செய்கிறது. ஆபிரகாமும் அவனுடைய சந்ததியும் ஒரு ஸ்தாபனம், ஒரு சபை, அது ஒரு சோதனைக்கு வரும்போது அந்த காரணத்தினால் தான் நம்முடைய ஸ்தாபனங்கள் பாதையில் விழுவதை கண்டறிகிறோம். என்ன சோதனை? தேவனுடைய வார்த்தை. சோதனை உண்டு, தேவனுடைய வார்த்தை சோதனையாக இருக்கிறது. ஒரு கூட்ட மனிதர் கூறுகிறதை நாம் செய்வோமா அல்லது தேவன் கூறுவதை நாம் செய்வோமா? அதுதான் வித்தியாசம். அது உண்டானதோ டுவைட் மூடியின் நாட்களில், ஃபின்னியின் நாட்களில், சாங்கி, கால்வின், ஸ்பர்ஜன் மற்ற யாவரும் அந்த ஆவிக்குரிய மனிதர்கள். ஸ்தாபனங்கள் அவர்களை பின்தொடர்ந்தன. அவர்கள் அங்கே முன்னர் எழுப்பியுள்ள ஒரு கூட்ட மனிதர் தங்களுடைய வடிகளை அதற்குள் துடித்துக் கொண்டனர். முடிவிலே அவர்கள் அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கும் அளவிற்கு ஒவ்வொருவரும் இதை அதை விசுவாசித்து இங்கே கொஞ்சம் சேர்த்து அங்கே கொஞ்சம் எடுத்து போட்டு இங்கே கொஞ்சம் கூட்டிக் கொண்டனர். அவர்கள் அவ்வாறு செய்கிற போது அசலான உண்மையான விசுவாசிக்காக தேவன் நேராக வந்து ஒரு எளிய தாழ்மையான நபரை எடுத்து அந்த காரியங்களை சுக்கு நூறாக உடைத்து போடுகிறார். சரி, எப்பொழுதுமே அதை செய்துள்ளார். தேவன் மாறுகிறதில்லை. அந்த காரியத்தை சுக்கு நூறாக கிழித்தெறிகிறார். சில ஆவிக்குரிய சிந்தை கொண்ட ஜனங்கள் வார்த்தையோடு தரித்திருப்பார்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டும், அருமையான சபைகளில் ஒன்றில், பெந்தேகோஸ்தே அசைவில் உள்ள பெரிய ஸ்தாபனங்களிலிருந்து வந்த ஒரு கடிதத்தை நான் வீட்டில் வைத்துள்ளேன். அந்த ஏழ்மையான இருதயம் நொறுங்குண்ட ஸ்திரீ எனக்கு ஒரு கடிதத்தை எழுதினாள். அவள், சகோதரன் பிரணாம், நான் நீண்ட தலைமுடியினை உடையவளாக இருந்து என்னுடைய தலைக்கு பின்னால் அதை ஒரு கொண்டையாக வைத்திருந்தேன் என்றாள். அவள் மேலும், என்னுடைய கணவருக்கு அது பிடித்திருந்தது என்றாள். மேலும் அவள், உண்மையாகவே ஆவிக்குரியதாய் இருந்த ஒரு சபையிலிருந்து நாங்கள் நகரத்திற்கு இடம்பெயர்ந்து இந்த பெரிய சபைக்கு, நகரத்தின் முதன்மையான சபைக்குள் சென்றோம் என்றாள். அவள் தொடர்ந்து, நாங்கள் அங்கு சென்ற போது எல்லா பெந்தேகோஸ்தே சகோதரிகளும் தங்களுடைய தலைமுடியை கத்தரித்திருந்தனர் என்றாள். மேலும் அவள், அவர்கள் அதை குறித்து என்னிடத்தில் கேட்டனர். அப்பொழுது நான், இல்லை இல்லை, அதை செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு கூறுகிறதை நான் விசுவாசிக்கிறேன், அதை செய்வது கனவீனமாக இருக்கிறது என்றேன். மேலும் அவள், அப்பொழுது அவர்கள் அவளை பார்த்து சிரித்தனர் என்றும், மேலும், ஹே, அது பின்புறத்தில் உன்னுடைய உதிரியான காற்று போய்விட்ட தட்டையான டயரை போன்றிருக்க போகிறது என்றும், மற்றும் அதை போன்றே பரியாசம் பண்ணினார்கள் என்றும் கூறினாள். மேலும், என்னுடைய கணவரும் என்னை பலவந்தம் செய்து என்னுடைய முடியை வெட்டும் வரை அப்பேற்பட்ட ஒரு தொல்லையை அவருக்கு கொடுத்தனர் என்றும் கூறினாள். மேலும், அது முதற்கொண்டு நான் கடிந்து கொள்ளப்பட்டேன் என்றாள். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்காக நிற்க வேண்டிய ஒரு பெந்தேகோஸ்தே சபை, அங்குதான் உங்களுடைய ஸ்தாபனம் உங்களை கொண்டு செல்கிறது. சரி, வார்த்தையின் அமர்ந்த மெல்லிய சத்தம் அவர்களை சத்தியத்திற்கு அழைக்கிறது என்பதை அவர்கள் கேட்க தவறி போகின்றனர். அவர்கள் எல்லோரும் பலத்த காற்றடிக்கிற முழக்கத்தையும் ஏராளமான சத்தத்தையும் நடனத்தையும் கேட்டுக்கொண்டு அவர்கள் வல்லமையை பெற்றுவிட்டதாக கூறுகிறார்கள். அதனால் பரவாயில்லை, நானும் கூட அதில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆனால் சகோதரனே, உங்களால் நடனமாடி சத்தமிட முடிந்து அதன் பின்னர் நீங்கள் திரும்பி தேவனுடைய வார்த்தையை மறுதளித்து உலகத்தை போன்று ஜீவிக்கும் போது அதில் எங்கோ ஏதோ தவறு உள்ளது உண்மை. தேவனுடைய ஆவியானது இறங்கி வந்து அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் உங்களை நேராக கல்வாரிக்கு வழிநடத்துகிறது. அங்கு நாம் மரித்து நம்முடைய ஜீவன் கிறிஸ்து மூலமாக தேவனுக்குள் மறைந்து பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படுகிறோம். அப்பொழுது அந்த வார்த்தை மாத்திரமே அங்கே ஜீவிக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அங்கு வித்தியாசம் உள்ளது. நான் உங்களுக்கு ஒரு மதவெறியன் போல தோன்றவில்லை என்று நான் நம்புகிறேன். நான் அவ்வாறு இருந்தால் நான் அதை குறித்து அறியாதவனாயிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது என்றும் அது இங்கே நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். அது இங்கே நிலைத்திருந்தால் அது தன்னை வெளிப்படையாக காண்பிக்கும். அது காண்பிக்க வேண்டுமே, உங்களுடைய ஜீவியமும் உங்களுடைய முழு அமைப்பும் வித்தியாசமாக இருக்கும். எனவே தேவன் ஆபிரகாமுக்கு சோதனையை கொடுத்த போது அவன் 100% அதனூடாக கடந்து வந்தான். மேலும் தேவன் ஸ்தாபனத்திற்கு ஒரு சோதனையை கொடுக்க முடியாது, ஏனென்றால் அது முழுவதும் கலப்படமடைந்துள்ளது. தேவன் ஸ்தாபனத்தோடு அந்த விதமாக ஈடுபடுகிறதில்லை. அவர் புறஜாதி இனத்தில் தேசங்களோடு ஈடுபடுவதில்லை. அவர் புறஜாதிகளிலிருந்து ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை அவர் ஒரு தேசமாக தெரிந்து கொண்டார். ஆனால் புறஜாதிகளிலிருந்து அவர் தம்முடைய நாமத்திற்காக புறஜாதிகளிலிருந்து ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். எனவே நீங்கள் பாருங்கள், அது ஒரு ஸ்தாபனம் அல்ல, அது ஒரு ஸ்தாபனம் அல்ல, அது அவர் புறஜாதியிலிருந்து தனிப்பட்ட நபர்களை தெரிந்தெடுப்பதாக உள்ளது. சோதனை வரும்போது என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? நாம் நீதிமானாக்கப்படுவதில் இருந்து வெளியே வந்தோம். பெந்தேகோஸ்தே அசைவில் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டோம். ஆனால் சோதனை நேரம் உண்டான போது, மெருகேற்றப்பட்ட வேத பண்டிதர்களை பெற்றுக்கொண்டு வெஸ்லினுடைய அசைவின் நாட்களிலும் மற்ற ஏனையொரு நாட்களிலும் இருந்தது போலவே உலகத்தை போன்று இருக்க விரும்புகிறோம். அவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள், அவர்கள் விஞ்ஞானத்தை கற்கிறார்கள், மேலும் அவர்கள் கல்வியோடு செல்லுகிற மற்ற இந்த எல்லா விதமான காரியங்களையும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் உளவியலை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். மிகச்சிறந்த காரியம் பாருங்கள், இதை கூறுகிறதில்லை. அவர்கள் இதை மற்றும் அதை செய்யட்டும், ஏனென்றால் அது, பாருங்கள், நீங்கள் சேர்த்துக் கொண்டும் கட்டிக்கொண்டும் இருக்கிறீர்கள். உங்களுடைய குறிக்கோள் தவறாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணம் தவறாக இருக்கிறது. நீங்கள் கல்வாரியை உருவாக்குவதற்கு பதிலாக ஸ்தாபனத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தையின் வழியினால் வராமல் உங்களால் எப்படி கல்வியை உருவாக்க முடியும்? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். அங்குதான் பெந்தேகோஸ்தே இயக்கத்தின் தோல்வியை நாம் காண்கிறோம். ஏனென்றால் அவர்கள் வார்த்தையிலிருந்து விலகி சென்று விட்டனர். வார்த்தை ஒரு காரியத்தை கூறும். அவர்கள் அந்த ஸ்தாபனத்தை அங்கு எங்காவது உள்ளே கொண்டு வர முயற்சிப்பார்கள். அவர்கள் அந்த வார்த்தையிலிருந்து விலகி நடந்து ஸ்தாபனத்தோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். அது எங்கே சென்று விட்டது என்று பார்க்கிறீர்களா? அது கிட்டத்தட்ட மற்ற சபைகளை போன்றே உள்ளது. ஆனால் அதன் பின்னர் நாம் நடனமாடி சட்டமிட்டு அந்நிய பாஷைகளில் பேசி மேலும் கீழும் உதிக்கிறோம். அவைகள் எல்லாம் சரிதான். அவர்களுடைய ஸ்தாபனம் சரிதான். நான் எனக்குத்தானே தெளிவுபடுத்திக் கொண்டேன் என்று நான் நம்புகிறேன். ஆனால் காரியம் என்னவென்றால், அந்த அமர்ந்த மெல்லிய வார்த்தையின் சத்தம் பேசுகிறது. அதுதான் அது. நீங்கள் ஒரு சோதனையினூடாக செல்கிறீர்கள். தேவன் ஆபிரகாமுக்கு செய்தது போல உங்களை சோதிக்கிறார். இப்பொழுது சத்துருவின் வாசலை நாம் சோதனைக்காதற்கு காரணம், நம் மத்தியில் சத்துரு அதிகமாக இருப்பதற்கு காரணம், நம்மால் சோதனைக்கு நிற்க முடியாது இருப்பதே காரணமாக உள்ளது. மேலும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும், வார்த்தையின் சோதனையே சரியானது. நம்மிடம் இல்லாததற்கு காரணம், மேலும் நான் ஒருபோதும் ஸ்தாபனத்தை உண்டாக்க மாட்டோம். பெந்தேகோஸ்தே சில அருமையான ஸ்தாபன அமைப்புகளை பெற்றுள்ளது என்று நான் நினைக்கிறேன். அருமையான மனிதர்களில் சிலர் பூமியில் ஜீவிக்கிறவர்கள் அந்த ஸ்தாபனத்தை சார்ந்திருக்கிறார்கள். அசம்பிளிஸ் ஆஃப் காட். எனக்கு அங்கே நண்பர்கள் உண்டு. அங்கு இந்தியானாவில் இருக்கிற ஒரு சகோதரனிடத்தில் நான் உடனே ஒரு கூட்டத்தை நடத்தப் போகிறேன் என்று நான் நம்புகிறேன். சகோதரன் ராய் வீட், அவர் இந்தியானா மாநிலத்தின் ஒரு மாவட்ட அதிகாரியாக இருக்கிறார். அவர் ஒரு தேவபக்தி உள்ள மனிதன் என்று நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் அவர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் ஒரு மாவட்ட அதிகாரியாக இருக்கிறார். ஃபோர் ஸ்கொயர், ஓ என்னே, எத்தனை! ரால்ஃப் மெக்பர்சன் மற்றும் அந்த சகோதரர்களில் பலர் தேவபக்தி உள்ள மனிதர்களாயும் தங்களுடைய ஜீவியங்களில் வசதி ஏதும் இல்லாதிருக்கின்றனர். அவர்கள் நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள். அங்கே ஒருத்துவத்தில் அவர்கள் தங்களை ஒருத்துவம் என்றே அழைத்துக் கொள்கிறார்கள். இல்லை என்றால் இப்பொழுது நான் நினைக்கவில்லை, அவர்கள் அதை இயேசுவின் நாம சபை என்று அழைக்கிறார்கள். ஒருவரை கூறுகிறேன், அவர்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அருமையான மனிதர்கள், நல்ல மனிதர்கள், தேவபக்தி உள்ள மனிதர்கள். ஆனால் அதை குறித்த காரியம் என்னவென்றால், சகோதரனே, இது அந்த ஸ்தாபனத்தை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். புரிகிறதா? தேவன் அந்த ஸ்தாபனங்களை எடுத்து மேலும் அவைகள் ஒவ்வொன்றையும் விட செய்திருக்கிறார். அவைகளை நோக்கி பாருங்கள், உலகம் உள்ளே ஊர்ந்து வருகிறது. அவர்களுடைய ஸ்திரீகளை நோக்கி பாருங்கள், அவர்களுடைய மனிதர்களை நோக்கி பாருங்கள், அவர்களுடைய நிலைமைகளை நோக்கி பாருங்கள். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஜனங்கள் தங்களுடைய குழுவில் பெற்றுள்ள உதவிக்காரர்கள் இரண்டு அல்லது மூன்று முறை விவாகமானவர்கள் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும். பிரசங்கிமார்களும் அவ்வாறே இருந்து வருகிறார்கள். ஸ்திரீகள் தங்களுடைய தலைமுடியை வெட்டிக்கொண்டு குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொண்டு முக ஒப்பனை செய்து கொண்டு என்னவும் பரிசுத்தாவியை பெற்றிருப்பதாக கூறிக்கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசுவது அல்லது மேலும் கீழும் குதிப்பது அல்லது சத்தமிடுவது என்ற அத்தாட்சியின் பேரில் சார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வார்த்தையின் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க தவறி போகிறார்கள். அந்த வார்த்தை உங்களை சிலுவை அண்டைக்கு சமநிலைப்படுத்துகிறது. அங்குதான் அது இருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு சபையில் அகபுவை போல அசலான தீர்க்க தரிசிகளை நாம் பெற்றிருக்கவில்லை. அந்த காரணத்தினால் தான் இன்றைய சபை யாராவது அந்நிய பாஷையில் பேசும்பொழுது அவர்கள் மரியாதை அளிக்கிறதில்லை. ஏனென்றால் அவர்கள் அதில் எது சரி எது தவறு என்று அறியாத அளவிற்கு அவர்கள் அதிகமான போலியான மற்றும் மட்டுமீறிய வகைகளை கேட்கிறார்கள். வெறும் மாயையான வியாக்கியானங்கள். யாரோ ஏதோ காரியத்தை சொல்லுகிறார், ஏனென்றால் அவர் வழிநடத்தப்படுகிறதை உணர்கிறார். அதுவல்ல வியாக்கியானம். வியாக்கியானம் என்பதோ யாரோ ஒருவர் நின்று அந்நிய பாஷையில் பேச மற்றொருவர் ஒரு சில நிமிடங்களில் எழுந்து நின்று அவர் என்ன கூறினார் என்பதை சரியாக வியாக்கியானிக்காதது வியாக்கியானம் அல்ல. ஒருவர் பேசிக் கொண்டிருக்கையில் மற்றொருவர் அங்கே வியாக்கியானித்துக் கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை அதே துணியில் அதே விதமாக ஒவ்வொரு காரியத்தையும் கூறுதல். இந்த மனிதன் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அது வியாக்கியானம் அல்ல. அவர்களில் சிலர் இந்த விதமான ஒரு சத்தம் ஏதோ ஒரு காரியத்தை கூறிக்கொண்டிருக்கிறது, இங்கே பின்னால் உள்ள இந்த சத்தம் மற்ற ஏதோ ஒன்றை கூறிக்கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவர் 10 வார்த்தைகளை கூறுகிறார், மற்றவர் வியாக்கியானமாக 50 வார்த்தைகளை அதற்கு பின்னால் கூறுகிறார். வியாக்கியானம் என்பது வார்த்தைக்கு வார்த்தை கூறுவதையே பொருட்படுத்துகிறது. அது தேவனுடைய வார்த்தையா இருந்தால் அதற்கு வியாக்கியானம் வார்த்தைக்கு வார்த்தை வர வேண்டும். வரிக்கு வரி, வரிக்கு வரி, அந்த விதமாகத்தான் வார்த்தை வர வேண்டும். ஆனால் நாம் என்ன பார்த்திருக்கிறோம்? மிக அதிகமான போலியையே அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். ஒழுங்கின்படி வார்த்தையோடு தரித்திருப்பதற்கு பதிலாக அவர்கள் அதை அங்கே விட்டுவிட்டார்கள். ஒரு மனிதன் அதை செய்தவுடனே அவர்கள் அவனை ஒரு பெந்தேகோஸ்தே என்று அழைத்தனர். மேலும் என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சோதனை வருகிற போது, சோதனை நேரம் வருகிற போது, அப்பொழுதே வித்தானது. அது வித்தா இருக்கிறதா வித்தா இல்லையா என்பதை காண்பிக்க துவங்குகிறது. இப்பொழுது என்ன நடந்தது என்பதை பொருட்படுத்தாமல் ஆபிரகாம் வார்த்தையோடும் வாக்குத்தத்தோடும் தரித்திருந்தான். ஆனால் இன்றைய ஸ்தாபனம் அதை செய்ய முடியாது. விலையேறப்பெற்ற சகோதரர்களாகிய உங்களில் சிலர் அந்த ஸ்தாபனங்களை சேர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒருமுறை அவர்களோடு உடன்படவில்லை என்றால் நீங்கள் எந்நிலையை அடைவீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களில் எத்தனை பேர் அறிவீர்கள்? நான் இப்போது இந்த கட்டிடத்தில் கூறவில்லை, ஆனால் நான் ஆய்ந்து படிக்கும் அறையில் என்னோடு இருந்து வந்துள்ள எத்தனை பேர் சகோதரன் பிரணாமே, அது சத்தியம் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் நாங்கள் இங்கிருந்து துரத்தப்பட்டால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டிருக்கிறீர்கள். சகோதரனே, நாம் என்ன செய்ய போகிறோம்? எதையும் பொருட்படுத்தாமல் தல்வாரியை பற்றிக் கொண்டிருங்கள், வாக்குதத்தை பற்றிக் கொண்டிருங்கள், சிலுவையை பற்றிக் கொண்டிருங்கள். மேலும் அங்கே அவர்கள் சில சிறந்த மனிதர்களை பெற்றுள்ளனர், புரிகிறதா? ஆனால் நான் என்ன கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது தோல்வியடைந்துள்ளது. அது எப்பொழுதுமே தோல்வியடைந்துள்ளது, எப்பொழுதுமே தோல்வியுறும். ஆனால் அது நீங்கள் தோல்வியுற்றாலும் அல்லது இல்லை என்றாலும் தேவனோடு தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய வாக்குத்தத்தையும் முதலில் காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதனால் சோதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆவணங்களில் கையெடுத்திடுவீர்கள். அதாவது நீங்கள் இதை செய்வீர்கள் அல்லது அதை செய்வீர்கள், வார்த்தைக்கு விரோதமாக இருந்தாலும் கூட நீங்கள் என்னவும் அதற்கும் கையெடுத்திடுவீர்கள். அது உண்மை, உங்களுடைய இதயத்தில் அது தவறு என்று உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த அமர்ந்த வெள்ளிய சத்தம் பேசுகிற அந்த வார்த்தையாயிருக்கிறது. நாம் முன்னேறி செல்ல முடியாததில் வியப்பொன்றும் இல்லை. ஏனென்றால் ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது. நீங்களும் அந்த மல்லிய சத்தத்திலிருந்து உங்களை வேறுபிரித்துக் கொண்டீர்கள். நீங்கள் மிக துரிதமாக ஓடிவிட்டீர்கள். தேவன் உங்களை அழைத்துக் கொண்டிருந்தார், ஆனால் நீங்கள் மிக துரிதமாக ஓடிவிட்டீர்கள். ஏனென்றால் இடிகள் முழங்கின, மின்னல்கள் மின்னியது, மலை அசைந்தது. அது அந்த தீர்க்கதரிசி எலியாவை ஒருபோதும் அசைக்கவில்லை. அவருக்கு முதலாவது அந்த சத்தம் தேவைப்பட்டது. அவன் நான் இங்கேயே படுத்து கிடப்பேன் என்றான். ஆகையால் இன்றைக்கு அநேகர் சுகமளிக்கும் ஆராதனைகளை தொடங்கி மாம்ச பிரகாரமான ஒப்பீடு செய்து எல்லா விதமான காரியங்களையும் மேலும் தேவனுடைய வார்த்தையில் ஒருபோதும் தோன்றாத உணர்ச்சி வசப்படுதல்களை கொண்டிருந்தனர். அது உண்மை. அது என்னவா இருந்தது? நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், நான் என்னுடைய பெருமையை தாழ்த்தி உமது நாமத்தை கூப்பிடட்டும், கர்த்தாவே நான் அந்த மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்கும் வரை நான் காத்திருப்பேனாக என்று அந்த பாடலை பாட வேண்டும். அந்த சத்தம் ஒரு வேத பிரகாரமான சத்தமாக இருக்கும். அது சரியாக வார்த்தையோடு பேசும். ஆமேன். சரி, ஆபிரகாம் கண்டறியப்பட்டு அவன் அழைக்கப்பட்ட பிறகு தன்னுடைய அன்பார்ந்தவர்களிடத்திலிருந்து, தன்னுடைய குடும்பத்தாரிடமிருந்து, தன்னுடைய வீட்டாரிடமிருந்து, தன்னுடைய இனத்தாருக்காக ஒரு அந்நிய தேசத்துக்கு செல்ல வேறு பிரித்துக் கொண்டான். விசுவாசத்தினாலே அவன் அதை செய்தான். அதன் பின்னர் அவன் அதை செய்தபடியால் அவன் அவருக்குள் விசுவாசம் கொண்டிருந்து வாக்குத்தத்தத்தை விசுவாசித்துக் கொண்டிருந்தபடியால் அவன் தேவனுடைய குமாரனாய் இருந்தான் என்று நிரூபிக்கும்படியாக தேவன் அவனுக்கு விருத்த சேதனத்தை அளித்தார். அதே சமயத்தில் அவன் மாம்ச பிரகாரமாக காணவில்லை, காணவும் முடியவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாயிருந்த எதையும் ஒரு பொய் என்று அவன் உறுதியாக கூறினான். எவ்வளவு அத்தாட்சி வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது இன்னமும் ஒரு பொய்யாயிருக்கிறது. நான் இதை கூறவிருக்கிறேன், ஆனால் நான் கூறியாக வேண்டும். பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதாக உரிமை கோரும் ஒரு ஸ்திரியை நீங்கள் எடுத்துக் கொள்ளும் போது காண முடிந்த ஒரு காரியத்தை காணக்கூடியதை நான் கூறுவேன். தங்களுடைய தலைமுடியை வளரவிடுவதற்கு போதிய பண்பில்லாது இருக்கும் போது எங்கோ ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. வேதம் ஒரு புருஷனுடைய உடையை ஒரு ஸ்திரீ தரித்துக் கொள்வது தேவனுக்கு அருவறுப்பானது என்று கூறியிருக்கும் போது, ஒரு புருஷனுடைய உடையை தரித்துக் கொள்ளும் ஒரு ஸ்திரீ அதை அணிந்து கொண்டு அதன் பின்னரும் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருப்பதாக உரிமை கோரி அதை செய்வீர்களா? நான் ஓரிகளில் ஒரு நாள் அதன் பேரில் பேசினேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய கடிதத்தை எழுதின ஒரு ஸ்திரீ அங்கிருந்தாள். அவள், சகோதரன் பிரணாமே, உங்களுக்கு ஒரு அற்புதமான ஊழியம் கிடைத்துள்ளது, ஆனால் நீரோ நிச்சயமாக அதை பாழாக்கிக் கொண்டிருக்கிறீர் என்றாள். அவள், இப்பொழுது அதை குறித்து என்ன என்றாள். மேலும், நான் எல்லா நேரத்திலும் தளர்த்தியான பணி ஆடையே அணிகிறேன் என்றாள். அவள் வெளியே தோட்டத்துக்கு சென்று ஏதோ ஒன்றை தோட்டத்திலிருந்து இந்த ஆடையோடு கொண்டு வருவதை குறித்து என்ன, முரட்டு துணிகளாய் அது வேறென்ற ஒரு ஆடையாய் இருப்பதை காட்டிலும் இந்த விதமான தளர்த்தியான பணி ஆடைகள் மிகவும் மேலானதாக காணப்படுகிறது என்று நீர் கருதவில்லையா என்று கேட்டாள். மேலும், பாருங்கள், பையன்கள் கால்நடைகளை மேய்க்க மேலே செல்லும் போது நானும் அவர்களோடு மலக்கி ஏறி செல்கிறேன் மற்றும் என்று கூறி நான் கொசுக்கள் அதிகம் நிறைந்த பகுதிக்குள் வருகிறேன் என்றும் கூறினாள். இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆடை இல்லை என்றால் அவைகள் என்னை கடித்துவிடும், இந்த தளர்த்தியான பணி ஆடைகளினால் அவைகள் என்னை தொல்லைப்படுத்துவதில்லை என்றாள். அப்பொழுது நான் பட்டினியால் வாடி மறிக்கும்படியாக உள்ள ஒரு கோழி குஞ்சியின் நிழலிலிருந்து தயாரிக்கப்படும் சாரை பார்க்கிலும் இது ஒன்றுமற்றதாக இருக்கிறது. பரிதாபம், அது குறித்து தேவனுடைய வார்த்தை ஒன்றுமில்லையே, அது உன்னுடைய சொந்த கருத்தாக உள்ளது என்றேன். தேவன் எவருடைய வார்த்தையும் போய் அவருடையதே உண்மையா இருக்கும் என்றார். என்னுடைய மனைவி ஆடைகளை அணிகிறாள், அவள் தோட்டத்திற்கு செல்கிறாள், அவளுக்கு அதை குறித்து எந்த தொல்லையும் இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அங்குள்ள கால்நடைகளை மேய்க்கும் ஆண்களின் கூட்டத்துடன் எப்படியும் வேலை இல்லை. அவளுக்கு சொந்தமான சமையலறையில் அவள் இருக்க வேண்டும். அது உண்மை. அவர்கள் ஒரு சாக்கு போக்கு கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஏதும் இல்லை. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் உள்ளது. தேவனுடைய சித்தத்தின் ஆவியினால் பிறந்துள்ள ஒரு ஸ்திரீ மேலும் தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி அமிதமாக நடந்து கொள்ள அனுமதிக்க மாட்டான். அவர் என்ன கூறினார்? அவள் தன்னுடைய முடியை எடுத்து கத்தரித்துக் கொண்டால் அவளுடைய தலையை கனவீனப்படுத்துகிறாள். அவளுடைய கணவனே அவளுடைய தலை, அவள் கனவீனமற்றவளாயிருக்கிறாள். நான் வாயை மூடிக்கொள்வது நல்லது. சரி, இப்பொழுது பாருங்கள் பாருங்கள், அது போதுமானது. நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் தீய நோக்கத்தினூடாக அதை கூறவில்லை. நான் அதை தீய நோக்கத்துடன் கூறினால் அப்போது தேவன் என்னுடைய பாவமுள்ள இருதயத்தின் மீது இரக்கமாயிருப்பாராக. நான் இந்த பிடத்தண்டை இறங்கி வந்து மனந்திரும்புவேனாக. நண்பர்களே, நான் இதை கூறுவதற்கான காரணம், நான் உங்களை நேசிக்கிறேன். மேலும் சத்தியம் எது என்பதையே நான் உங்களுக்கு கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அது தேவனுடைய வார்த்தையாக உள்ளது. நான் அந்த வார்த்தையின் அளவு முறைப்படி அந்த மெல்லிய சத்தத்துக்கு செவிசாய்க்க வேண்டும். நாம் ஒரு சோதனையின் நேரத்தினூடாக சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த சோதனை நேரம் வந்த பிறகு ஒரு ஸ்தாபன குடும்பத்திற்குள்ளாக அந்த பயிற்சி போதனையின் குமாரன் பிறந்திருந்தான் என்று நீங்கள் தெளிவாக உணர்கின்றீர்களா? அவன் சோதனையில் நின்று தகப்பனுடைய வாஞ்சையோடு நிலைத்திருந்திருந்தால் அப்பொழுது இந்த பையன் வெளியே அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு ஒரு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் ஒரு விழாவில் பிரகடனப்படுத்தப்படும். அந்த பையன் அவன் பிறந்திருந்த குடும்பத்திற்குள் தற்போது ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்படுகிறான். இன்றைக்கு நம்முடைய பெந்தேகோஸ்தேக்களோடு உள்ள காரியம் அதுதான். அவர்கள் இங்கேயும் அங்கேயும் குதிக்கிறார்கள். நம்முடைய ஸ்தாபனங்கள் அவர்களை இந்த விதமாக அந்த விதமாக இழுக்கும். அவர்கள் வார்த்தையோடு தரித்திருக்கிறதில்லை. நீங்கள் வார்த்தையோடு தரித்திருந்தால் அப்பொழுது தேவன் காண்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அவருடையதில் அவரால் அதை மறுதளிக்க முடியாது. அது அவருடைய வார்த்தையா இருக்கிறது. அப்பொழுது நேரம் உண்டாகும். எப்போதாவது நீங்கள் வெளியே கொண்டு செல்லப்பட்டு ஒரு புறமாக வைக்கப்பட்டு அசலான ஒரு காரியம், அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனின் வல்லமை கொடுக்கப்படும். அது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக காத்துக் கொண்டிருப்பதாகும். ஆனால் அவர்கள் அந்த சோதனை நேரத்துக்கு வரும்போது அவர்கள் அந்த வரிசையில் இருக்க மாட்டார்கள். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? பாருங்கள், சபை என்னை வெளியே தள்ளிவிடும். சரி, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அப்படியானால் போய்விடுங்கள். அது ஆபிரகாமினுடைய சந்ததி அல்ல. ஆபிரகாமினுடைய சந்ததி அவிதமாக செயல்படுகிறது இல்லை. ஆபிரகாமினுடைய சந்ததி இப்பொழுது ஆபிரகாமுக்கு நேர்மாறாக என்ன வருகிறது என்பதை குறித்து நான் கவலைப்படுகிறது இல்லை. அவன் வாக்குத்தத்தத்தின் வார்த்தையோடு சரியாக தரித்திருந்தான். அதனோடு சரியாக தரித்திருந்தான். சாரால் எப்படி வந்தாலும், மற்றவர்கள் வந்தாலும், வித்தியாசமானவர்கள் வந்தாலும், மற்ற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கவலைப்படவில்லை. அவன் அதை இல்லாதது போல் எண்ணினான். அவன் நோக்கி பார்த்தான். அந்த வாக்குத்தத்தத்தை அவனால் காண முடிந்தது என்று அவன் விசுவாசித்தான். ஏனென்றால் அதை அவனுக்கு வாக்களித்தார். மேலும் அதுவே அங்கு அதற்கு எல்லாமாய் இருந்தது. அது அவனுக்குள் சரியாக தரித்திருந்த தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. அதன் பின்னர் அவர் அவனுக்கு அந்த முடிவான சோதனையை கொடுத்தார். நான் அவனுக்கு இரட்டிப்பான பங்கை அளித்து அவனை சோதிப்பேன். இப்பொழுது அவனுக்கு ஏற்கனவே மகன் பிறந்து விட்டான். அவனதை பெற்றுக் கொண்டதை அவர் காண்கிறார். ஆனால் இப்பொழுது நான் அவனிடத்தில் அந்த குமாரனை கொண்டு சென்று அவனை கொல் என்று சொல்வேன். மேலும் அந்த குமாரனை அவன் காணும் போது அவன் அந்த குமாரனை கொல்லுவானா? நான் இப்பொழுது அவனை சோதிப்பேன். ஆபிரகாம் வார்த்தைக்கு உண்மையா இருந்தானே? எப்படி நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் எப்படி அந்த காரியத்தை நிறுத்தப் போகிறீர்கள்? எப்படி நீங்கள் எப்படி நிறுத்தப் போகிறீர்கள்? உமக்கு இங்கே இப்பொழுது 115 வயதாக இருக்கும் பொழுது நீர் எப்படி ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்க போவதை எதிர்பார்க்க போகிறீர்? குட்டி ஈசாக்கு கிட்டத்தட்ட 14-15 வயதாக இருந்தான். நீர் 115 வயதாக இருக்கும் போது நீர் எப்படி ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்க போகிறீர்? இதோ உம்முடைய ஒரே குழந்தை, மேலும் உமக்கு இருக்கிற உம்முடைய ஒரே அத்தாட்சியையே நீர் அடித்துக் கொண்டிருக்கிறீர். ஆமேன். நான் என்னுடைய ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறிவிட்டால் நான் எப்படி அதை செய்ய போகிறேன்? நான் இதை செய்தால் நான் எப்படி அதை செய்ய போகிறேன்? ஓ, அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுத்து வார்த்தைக்கு வாருங்கள். நீங்களோ ஒரு சத்தம் எனக்கு இதை கூற நான் கேட்டேன் என்கிறீர்கள். அது வார்த்தைக்கு முரணாக இருக்குமானால் அது தேவனுடைய சத்தம் அல்ல. தேவனுடைய சத்தம் வார்த்தைக்கு வருகிறது. அப்பொழுது ஆபிரகாம் அங்கே சரியாக அந்த சத்தத்தின்படி தன்னுடைய சொந்த குமாரனுடைய ஜீவனை எடுக்க வேண்டும் என்ற அமர்ந்த மெல்லிய சத்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தான். அவர், ஆபிரகாமே, உன்னுடைய கையை நிறுத்து. நீ இப்பொழுது என்னை நேசிக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உனக்கு பிறகு வருகிற யாவரும், அல்லேலூயா, உனக்கு பின் வருகிற யாவரும் மனப்பூர்வமாய் என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அதுவே உன்னுடைய சந்ததியாயிருக்கும். மேலும் அவன் சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வான். ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு காரியத்தை உங்களிடம் கூறுவதற்கு எனக்கு நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். என்ன நடந்தது என்பதை குறித்து பாருங்கள். ஓ, என்ன, உனக்கு பின்வரும் உன்னுடைய சந்ததி சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். ஏசு சபிப்பதை விட உன்னுடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்துவது நலமாயிருக்கும் என்றார். இந்த ஸ்தாபனங்கள் அந்த தேவபக்தியுள்ள மனிதர்களை புறம்பே தள்ளிவிடுகின்றன. ஏனென்றால் அவர்கள் சத்தியத்திற்காக, வார்த்தைக்காக, ஆவியானவருக்காக, தேவனுடைய வல்லமைக்காக வார்த்தையோடு தரித்திருக்கும்படியான ஒரு பின்னிடா உறுதிநிலையை தெரிந்து கொண்ட போது என்ன சம்பவித்தது என்று நீங்கள் பார்த்தீர்களா? நீங்கள் மறதியின் கடலில் மூழ்கடிக்கப்பட்டீர்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கலாம். உன்னுடைய கழுத்திலே ஒரு எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்துவது நலமாயிருக்கும். அவர்கள் என்னவாயிருக்கிறார்கள்? வாக்குத்த வார்த்தையோடு தரித்திருக்கிற ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறார்கள். அவர்கள் மறுக்கிற இடத்திற்கு நம்முடைய சபைகள் சென்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் தெய்வீக சுகமளித்தலை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சபையில் அதை இனிமேல் விரும்புகிறதில்லை. அது உண்மை. நம்முடைய பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்களுக்கு இனிமேல் தெய்வீக சுகமளித்தல் தேவையில்லை. அது என்ன? பிசாசு எப்படி கிரியை செய்திருக்கிறான் என்பதை நீங்கள் காணவில்லையா? அவன் அங்கே சுற்றித் திரிந்து அந்த விதமான போலியான காரியங்களை கூறியிருக்கிறான். அறிவார்ந்த மனிதர்கள் அவைகள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டு அதை பார்த்து அந்த ஒன்றை நோக்கி பாருங்கள், அந்த ஒன்றை நோக்கி பாருங்கள் என்று கூறுகிறார்கள். நான் அதை நோக்கி பார்க்க மாட்டேன். நீங்கள் அவர்களுடைய சந்ததியா இருந்தால் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தையும் தேவன் செய்யும்படி அதை குறித்து என்ன கூறினார் என்பதையுமே நோக்கி பார்ப்பீர்கள். அவ்வளவுதான். ஆபிரகாமினுடைய சந்ததி, நாம் ஒரு வாக்குத்தத்தை நோக்கி பார்க்கிறோம். எத்தனை பேர் இந்த வழியில் விழுந்தாலும் மற்றும் எத்தனை பேர் அந்த வழியில் விழுந்தாலும் எனக்கு கவலை இல்லை. வாக்குத்தத்தம் உண்மையாகவே நிலைத்திருக்கிறது. நீங்கள் அந்த சோதனைகளினூடாக வர வேண்டும். புரிகிறதா? ஆம். ஆபிரகாம் முதலில் சோதிக்கப்பட்டு அதன் பின்னர் முத்திரையிடப்பட்டு அதன் பின்னர் அவனுடைய சந்ததி சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற வாக்குத்தம் கொடுக்கப்பட்டது. எனக்கு அது பிடிக்கும். அதன் பின்னர் அவர்கள் சோதிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் தங்களுடைய சத்துருவின் வாசல்களை சுதந்திரித்துக் கொண்டனர். அதை குறித்த காரியம் என்னவென்றால், நம்மால் சோதனையில் நிற்க முடியவில்லை. அந்த காரணத்தினால் தான் நம்முடைய ஸ்தாபனங்கள் சோதனையில் நிற்க முடியவில்லை. அது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. அது தேவனதை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனால் அது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. ஏனென்றால் பாருங்கள், நீங்கள் பல கருத்துக்களை கொண்ட ஒரு கூட்ட மனிதரை பெற்றுள்ளீர்கள். அவர்கள் அவைகளை ஒன்றாக திரட்டி தங்களால் முடிந்த மிகச்சிறந்ததை வெளியே கொண்டு வருகிறார்கள். அவர்களில் சிலர், இவர் ஒரு பெரிய மனிதன், உங்களால் அவருடைய வார்த்தையை மறுக்க முடியாது என்கின்றனர். பாருங்கள், ஒரு கூட்ட அறிவாற்றல் கொண்ட விசுவாசிகளின் பேரில் அந்த விதமாகவே கத்தோலிக்க சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. அதே காரியம். அறிவாளிகள் அவர்கள் அதை நோக்கி பார்த்து அந்த காலங்களில் அதனோடு சமாளிக்கிறார்கள். உங்களால் அதை செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையை தவிர மற்ற ஒவ்வொரு காரியமும் ஒரு பொய்யாயிருக்கிறது. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை தவிர எந்த ஒரு காரியத்தையும் நோக்கி பார்க்கவே இல்லை. எதுவா இருந்தாலும் பொருட்படுத்தாமல் அவன் தேவனுடைய வாக்குத்தத்தோடு தரித்திருந்தான். அப்படியானால் நாம் அதிகம் கண்டறியாததற்கு இதுவே காரணமாக இருக்கிறது. ஒரு ஸ்தாபனத்தால் சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அங்கு மிக அதிகமான வளைந்து கொடுக்கும் மனங்கள் உள்ளன. அந்த சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ள தனிப்பட்ட நபரை அழைத்து செல்ல வேண்டும். நீங்கள் விரும்பினால் உங்களால் அதை செய்ய முடியும். ஆமையா, அவர்கள் வேதத்தில் நிலைத்திருக்கிறார்களா என்று பார்க்க ஒரு சில நிமிடங்களில் நாம் ஒரு சிலவற்றை முயற்சித்து பார்ப்போமாக. இப்பொழுது பாபிலோனில் ஒரு காலத்தில் அங்கே ஒரு சொரூபம் அமைக்கப்பட்டது. கத்தோலிக்க சபையின் அழகான மாதிரி அந்த சொரூபத்திற்கு தலைவணங்காத யாவரும் அக்னி சூளையில் எரிக்கப்படுவார்கள். இப்பொழுது தேவன் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அல்லது வேறெந்த சொரூபத்தையும் உண்டாக்க வேண்டாம் என்று கூறியிருக்கும் போது அவர்கள் தரித்திருக்க போகின்றார்களா என்ற ஒரு பரபரீட்சையாக இருந்தது. அதைத்தான் தேவன் கூறினார். பல பரீட்சை உண்டானது. மற்ற எல்லா இஸ்ரவேலரும் விழுந்து வணங்கினர். எக்காலம் துரித்த போது, சுரமண்டலம் துரித்த போது, நாகசுரம் துரித்த போது, ஏன் அவர்கள் எல்லோரும் இந்த சொரூபத்திற்கு முன்பாக விழுந்து பணிந்தனர். ஆனால் அவர்களில் மூன்று பேர் எதுவும் செய்வதில்லை என்று கூறியிருந்தனர். அவர்கள் அந்த மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் வார்த்தைக்கேற்ப தரித்திருந்தனர். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் வார்த்தையோடு தரித்திருந்தனர். மேலும் அதன் பிறகு அவர்கள், நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு மற்றொரு வாய்ப்பினை அளிப்போம், இல்லை என்றால் நாங்கள் உங்களை அக்கினி சூளையிலே தூக்கி எறிவோம் என்றனர். அவர்களோ, அந்த அக்கினி சூளையிலிருந்து எங்களை விடுவிக்க எங்களுடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றனர். ஆனால் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் வார்த்தையோடு தரித்திருப்போம் என்றனர். இப்பொழுது சகோதரனே, உங்களை குறித்து என்ன? சகோதரன் பிரணாம், நான் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையோடு தரித்திரு, வாக்குத்தத்தத்தோடு தரித்திரு. என்னுடைய சபையார் எல்லோரும் என்னை விட்டு சென்று விடுவார்கள். வாக்குத்தத்தத்தோடு தரித்திரு. அவர்கள் மங்கி எப்படியும் என்று ஒரு நாள் போகத்தான் வேண்டும். ஆனால் தேவன் அவ்வாறாக மாட்டார். வாக்குத்தத்தத்தோடு தரித்திரு. பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் என்னை வெளியே உதைத்து தள்ளுவார்கள். அப்படி இருந்தாலும் வாக்குத்தத்தத்தோடு தரித்திருங்கள். நீங்கள் சரியாக வாக்குத்தத்தத்தோடு தரித்திருங்கள். இப்பொழுது உங்களால் அந்த வாக்குத்தத்தோடு தரித்திருக்க முடிந்தால் அங்கேயே தரித்திருங்கள். அப்படியானால் அவைகளோடு சரியாக தரித்திருங்கள். எல்லோரோடும் ஐக்கியமாயிருங்கள். ஆனால் இப்பொழுது இங்கே இப்பொழுது எல்லோரோடும் ஐக்கியம் கொள்வதை தவிர வேறெந்த வழியிலும் நீங்கள் ஒருபோதும் ஆதாயம் செய்ய முடியாது. நீங்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும். இப்பொழுது அவர்கள் மிகவும் மோசமடைந்து அவர்கள் ஒழுக்கக்கேடாய் இருக்கும் பொழுது அப்பொழுது அதிலிருந்து விலகியிருங்கள். அது சரி, சத்ருவினுடைய எல்லையில் நுழையாதீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய சகோதரனை ஆதாயப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கும் வரை அது வித்தியாசமாக இருக்கும். புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள். ஆனால் நீங்கள் ஒருபோதும் ஸ்தாபன கருத்துடைய ஒரு நபரை ஆதாயப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். இல்லையா? அவர்கள் தங்களுக்கு சட்டத்தை ஏற்படுத்திக் கொண்ட போது நாங்கள் இதை மாத்திரமே விசுவாசிப்போம் அவ்வளவுதான் என்பார்கள். நீங்கள் உங்களுடைய கோட்பாட்டை எழுதினால் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் என்று நிறுத்தற் குறியிட்டு அது வித்தியாசமாக இருக்கும் என்பார்கள். ஒரு முற்றுப்புள்ளி என்பது நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நீங்கள் இதற்கு வந்து இந்த காகிதத்தில் அல்லது அதை குறித்து எல்லாவற்றுக்கும் கையெழுத்திட வேண்டும் என்றே பொருள்படுகிறது. ஆனால் நீங்களோ, நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் என்று நிறுத்த குறியிட்டு நாங்கள் முடிந்த அளவு கூடுதலாக தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் பரிசுத்த ஆவிக்கு திறந்திருக்கிறோம் என்று கூறினால், அப்படியானால் சகோதரனே, நீ நன்றாக போய்கொண்டே இருக்கிறாய். ஆம். அது இப்போது வித்தியாசமாக இருக்க போகிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதை ஒரு முற்றுப்புள்ளிட்டு எழுதியிருந்தால் தேவன் ஏதோ ஒன்றை கொடுத்து வெளிப்படுத்தும் போது அது அவருடைய வார்த்தையை சத்தியம் என்று நிரூபிக்கிறது. அப்பொழுது உங்களால் அசையவே முடியாது, ஏனென்றால் அது முற்றுப்புள்ளியாய் உள்ளது. அதுவே அதற்கு முடிவாகிறது. அங்கேதான் லூத்தரன்கள் மரித்தனர், அங்கேதான் மெத்தோடிஸ்டுகள் மரித்தனர், அங்கேதான் பாப்டிஸ்டுகள் மரித்தனர், அங்கேதான் பிரஸ்பிடேரியன்கள் மரித்தனர், மேலும் அங்கேதான் பெந்தேகோஸ்தேக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை, அது உண்மை. அவர்கள் அங்கேயே மரிக்கிறார்கள் பாருங்கள். ஏனென்றால் அது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. உங்களால் அதனோடு எதையும் கூட்டவோ அல்லது அதிலிருந்து எதையும் எடுக்கவோ முடியாது. அது அங்கே உள்ளது. அதுவே உங்களுடைய உபதேசமாக உள்ளது. லூத்தரன்கள் பரிசுத்தமாகுதலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இல்லை ஐயா, அவர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று கூறிவிட்டார். மார்ட்டின் லூத்தர் அல்ல, ஆனால் அவரை பின்பற்றின அந்த குழு, அது உண்மை. ஜான் வெஸ்லி அல்ல, ஆனால் அவரை பின்பற்றின அந்த குழு, அது உண்மை. கல்வின் அல்ல, ஆனால் அவரை பின்பற்றின குழு. தன்னுடைய கண்கள் வீங்கி மூடிக்கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய சபைக்காக இரவு நேரத்தில் மிக கடினமாக ஜெபித்த பாப்டிஸ்ட் சபையின் ஜான் ஸ்மித் அல்ல. மேலும் அவருடைய மனைவி அவரை வெளியே அழைத்து சென்று அவருக்கு மேஜையண்டையிலே அங்கே ஒரு கரண்டியினால் உணவளிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் அல்ல, ஆனால் அவரை பின்பற்றுகிற இந்த பாப்டிஸ்ட் கூட்டத்தினர், அவருக்கு பின்னே வந்த ஸ்தாபனம். அலெக்சாண்டர் கேம்பல் அல்ல, ஆனால் அவரை பின்பற்றியவர்கள். எல்லா காரியங்களையும் பொதுவாக உடையவர்களாக இருந்து எல்லாரோடும் ஐக்கியம் கொண்டிருந்த ஆரம்ப பெந்தேகோஸ்தே அசைவில் இருந்தவர்கள் அல்ல. ஆனால் குழுக்களாக வந்து, இல்லை நாங்கள் இது மற்றும் நாங்கள் இது, மேலும் இவைகள் பிரச்சனைகள், அதுதான் அது என்று கூறினவர்களே. தங்களை வேறுபிரித்துக் கொண்டு வெளித்தோற்றத்திலும் விசுவாசம் இல்லாது இருப்பவர்கள். சரி, அதை செய்தது அதுதான். பொல்லாத காரியமாய் உள்ளது. ஆமேன். நான் இந்த காலையில் பக்தி பரவசம் அடைகிறேன். எபிரேய பிள்ளைகள் அவர்கள் சோதனைக்கு நின்ற பிறகு அவர்கள் வாக்குத்தத்தத்தின் வார்த்தைக்காக தரித்திருப்பார்களா அல்லது இல்லையா என்ற ஒரு சோதனைக்குள்ளாக அவர்கள் வைக்கப்பட்டிருந்தனர். மேலும் அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டனர். ஆமேன். ஏன்? அவர்கள் வார்த்தையில் தரித்திருந்தனர். உங்களிடம் பேசுகிற இந்த தேவனுடைய சத்தத்தின் வார்த்தையோடு தரித்திருங்கள். இப்பொழுது எல்லா காரணங்களாலுமே இப்பொழுது பாருங்கள், பாபிலோன் அது வேறுபட்டதாக இருக்காது. ஏனென்றால் நாங்கள் இந்த சொரூபத்திற்கு முன்பாக வணங்கும் போது நாங்கள் எப்படியும் தேவனையே ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நாங்கள் அதை இந்த விதமாக செய்தால் நாங்கள் அதை இந்த விதமாக பொருட்படுத்துகிறோம் என்றனர். தேவன் கூறின விதமாகவே அதை செய்யுங்கள். தேவன், மோசே உன்னுடைய பாதரட்சிகளை கழித்து போடு, மோசே நீ பரிசுத்த பூமியில் இருக்கிறாய் என்று கூறின போது அதற்கு அவர், கர்த்தாவே உமக்கு நன்றி, நான் நிச்சயமாக உம்மிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறேன், ஆனால் அதற்கு பதிலாக நான் என் தொப்பியை கழற்றுவேன், என்னுடைய பாதரட்சையை அவிழ்ப்பது மிகுந்த சிரமமாக இருக்கிறது என்று கூறியிருந்தால் என்னவா இருக்கும்? அது ஒருபோதும் கிரியை செய்திருக்காது. அவர் பாதரட்சை என்றார், அவர் தொப்பி என்று கூறவில்லை. சரி, நீங்கள் வரிக்கு வரி தேவன் என்ன கூறுகிறார் என்பதற்கும் அவருடைய வார்த்தையோடு வரிசைப்படுத்திக் கொள்ள வர வேண்டும். இப்பொழுது அவர்களுக்கு சோதனை உண்டாயிருந்த பிறகு அவர்கள் சத்துருவின் அக்கினியின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டனர். அவர்கள் முடிவு வரை சென்று தேவனுடைய வார்த்தையின் பேரில் தரித்திருந்து அவர்கள் வாசலை சுதந்திரித்துக் கொண்டதை அவர்கள் கண்டறிந்தனர். அது உண்மை. பிறகு தானியேல் மேதிய பெர்சியரால் கையொப்பமிடப்பட்ட ஒரு அறிவிப்பு புறப்பட்டு சென்றது. அதை மாற்ற முடியாதா இருந்தது. அது எவரேனும் வேறெந்த தேவனிடத்திலாவது விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபியிலே வீசி எறியப்படுவான் என்பதாகும். மேலும் தேவனுடைய வார்த்தையின்படி அவரிடத்தில் மாத்திரமே ஜெபிக்க வேண்டும் என்பதை தானியேல் அறிந்திருந்தான். எனவே அவன் ஜன்னல்களை திறந்து எப்படியும் ஜெபித்தான். இப்பொழுது அவன் ஒருபோதும் ஒரு மூலைக்கு திரும்பி சென்று விடவில்லை. அவன் தேவாலயத்தை நோக்கியவாறு ஜன்னல்களை திறந்தான். அவன் அதை குறித்து வெட்கமடையவில்லை. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமையில் நாங்கள் எங்களுடைய மதத்தை பின்பற்றி ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நாங்கள் விரும்புகிறதில்லை. இல்லை என்றால் எங்களுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம், யாராவது ஒருவருக்கு முன்பாக வந்து பாருங்கள், எனக்கு தெரியாது, ஆம் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன் என்று கூறுவார்கள். நீங்கள் இருக்கிறவாறே இருங்கள். நீங்கள் சரியாக இல்லை என்றால் பிரசங்க பீடத்திலிருந்து வெளியேறுங்கள், சபையிலிருந்து வெளியேறுங்கள். அது சரி, காரணம் நீங்கள் இருவருக்கும் கடன்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதிலே தரித்திருங்கள். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதையே கூறுங்கள். அப்பொழுது உங்களை ஆதரிக்க எதுவும் வேண்டியதில்லை. நீங்கள் சரியாக எது உண்மையோ அதில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே உங்களுடைய சுவாபங்கள் தெரியும். மனிதர் எந்த மனிதனும் உங்களை பாராட்டுவான். எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டிய அளவிற்கு அவ்வளவு அசிங்கமாக ஒரு ஸ்திரீ இருக்கலாம். அவள் பெரிய உருவமாக, பருமனாக, சிறிய உருவமாக, எலும்பாக, கருப்பு தலையுடன், பழுப்பு நிற கண்களுடன், நீல நிற கண்களுடன், சாம்பல் நிற கண்களுடன் இருக்கலாம். ஒரு பக்கமாக ஒன்றும் மற்றொன்று மறுபக்கமாக இருப்பதாகும். ஆனால் அந்த ஸ்திரீ பெண்மணி சுத்தமாக இருந்தால் தேசத்தில் தன்னுடைய தொப்பியை கழற்றி அவர்களுக்கு மரியாதை செலுத்தாத ஒரு மனிதனும் இருக்க மாட்டான். அவன் தனக்குள் சிறிது ஆண்மை தன்மையாவது கொண்டிருப்பான். சரி, ஏனென்றால் அவள் என்னவாக இருக்கிறாள் என்பதை அவள் உருவாக்குகிறாள். மேலும் மனிதர் அதை பாராட்டுகிறார்கள். எனவே அப்படிப்பட்டவராய் இருக்கிற ஒரு மனிதனை அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தை உறுதியாக கூறுகிற மனிதனை தேவன் பாராட்டுவார். தேவனுடைய வார்த்தையினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாய் இருப்போமாக, இல்லை என்றால் அதை குறித்து மறந்து விடுவோமாக. சரி, காரணம் மற்றபடி நீங்கள் மாய்மாலம் பண்ணி மேலும் ஒரு வித்தியாசமான ஜீவியம் ஜீவிக்கிறீர்கள். நீங்கள் இங்கே நடனங்களுக்கு ஓடுவதையும் புகைப்பிடிப்பதையும் அது போன்ற காரியங்களை செய்து ஒரு கிறிஸ்தவராய் இருப்பதாக உரிமை கூறுவதையும் ஜனங்கள் காண்கிறார்கள். அப்படியானால் பாருங்கள், நீங்கள் மற்றொரு வழியில் ஒரு இடரலை உண்டு பண்ணுகிறீர்கள். சில நேரங்களில் ஸ்திரீகளாகி நீங்கள் எப்படி அவர்கள் தங்களுடைய தலைமுடியை வெட்டிக்கொண்டு ஆடை அணிந்து மற்றும் இந்த சிறு பண்டைய ஆடைகளை அணிந்து நடிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். சர்மத்தோடு ஒட்டி காணப்படுகிற அல்லது அது போன்ற ஏதோ ஒன்றை அணிந்து அங்கே வெளியே வீதிக்கு போய் சுற்றித் திரிந்து கிட்டத்தட்ட அந்த அளவு உயரமுள்ள ஒரு குதிங்கால் காலணிகளை அணிந்து வீதியில் ஒய்யாரமாய் நடக்கின்றனர். அது பெந்தேகோஸ்தேவா? அதன் பின்னர் மற்ற சபைகளோ அவர்கள் பெற்றிராத ஏதோ ஒரு காரியத்தை இவர்கள் பெற்றிருப்பதாக உரிமை கோருகிறார்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டு அடையாளமிடப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கணவனாய் இல்லாத யாரோ ஒரு மனிதனுடைய கரங்களை நீங்கள் கட்டி தழுவ நீங்கள் இன்றிரவு ஒரு நடன அரங்கத்தில் இல்லை. அடுத்த இரவு திரும்பவும் சபைக்கு வந்து எல்லா இடங்களிலும் நடனமாடுகிறீர்கள். அது பெந்தேகோஸ்தே அல்ல, அது மாய்மாலம், அது அசுத்தம். நான் உங்களிடத்தில் மட்டும் அதை அதிகமாக கூறிக்கொண்டிருக்கவில்லை, ஆனால் உலகம் முழுவதும் செல்வதற்காக இங்கே ஒளிநாடாக்கள் பதிவு செய்யப்படுகின்றன என்பதை நீங்கள் தெளிவாக உணர்கிறீர்கள். எனவே நான் அதை முழு உலகத்திற்கும் பிரசங்கிப்பது போல் பிரசங்கிக்கிறேன். தேவன் ஏதாவது கூறு என்று கூறுவதை நான் உணரும் போது நான் அதை கூறுகிறேன். ஏனென்றால் அது எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அதை குறித்து பொறுப்பேற்றுக் கொள்வது அவருடையதாகும். வார்த்தையோடு தரித்திருங்கள், அது உண்மை. சரி, இல்லை, தானியேல் ஸ்தாபனத்தை விட்டு தூக்கி எறியப்பட்டாலும் அல்லது இல்லை என்றாலும் அவர்களுடைய பிரகடனத்திற்கு தலைவணங்கி இருக்க மாட்டான். அவன் ஜன்னலண்டை தரித்திருந்து தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருந்தான். அவன் அதை குறித்து வெட்கப்படவில்லை. என்ன சம்பவித்தது? அவர்கள் அவனை ஒரு சிங்கக்கபியில் தூக்கி எறிந்தனர். ஆனால் அவன் சிங்கக்கபியின் வாசல்களை சுதந்திரித்துக் கொண்டான். ஏன் மகிமை? தேவன் அவனிடத்தில் கூறியிருந்தபடியால் உன்னுடைய சந்ததி சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும். எப்போதுமே சத்துரு என்னவா இருந்தாலும் நீங்கள் வாசலை சுதந்திரித்துக் கொண்டீர்கள். ஓ, எத்தனை முறை நம்மால் முடிந்தது! தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றி எகிப்துக்கு சென்ற மோசேயை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு காரியமும் முரணாய் இருந்ததை போன்று காணப்பட்டது. அவன் தன்னோடு சில போலியாக பாவனை செய்பவர்களையும் உடையவனாய் இருந்தான். அவன் தான் அனுப்பப்பட்டிருந்தான் என்பதை காண்பிக்கும்படி இரண்டு அடையாளங்களோடு புறப்பட்டு சென்றான். போலை போட்டு ஒரு சர்வமாக்குதல் அது போன்றது. இங்கே அந்த போலியாக பாவனை செய்பவர்களும் தொடர்ந்து வந்து தங்களுடையதையும் கீழே எரிந்து காண்பித்தனர். அவனால் என்ன செய்ய முடிந்தது? ஒன்றுமில்லை. அவர்கள் அதை செய்யப் போகிறார்கள் என்று தேவன் அவரிடத்தில் ஒருபோதும் கூறவில்லை. அவர் மோசேயை சோதிக்க விரும்பினார். அவரே என்னையும் எபிரேயும் தங்களுடைய சர்பங்களை இல்லை, தங்களுடைய கோள்களை கீழே எறிய அனுமதித்தவராயிருந்தார். ஆகையால் மோசே இங்கே கடமையின் பாதையில் நின்றார். தன்னுடைய கோலை கீழே எறிந்தார், அது ஒரு சர்பமாக மாறிச்சு. அப்பொழுது அவன், பார்வோனே அதை பார், அதைத்தான் கத்தர் உனக்கு முன்பாக வந்து செகிமடி கூறினார் என்றான். பார்வோனோ, என்னையும் எமிரேயும் இங்கே வாருங்கள் என்றான். அவர்கள் தங்களுடைய கோள்களை கீழே போட்டனர், அவைகளும் சர்பங்களாக மாறின. மோசே செய்தது என்னவா இருந்தது? அவனுடைய முகம் சிவந்ததா? இல்லையா. அவன் இன்னமும் தன்னை அனுப்பிய தேவனை விசுவாசித்தான். அவன் அந்த வாக்குத்தோடு தரித்திருந்தான். மேலும் என்ன சம்பவித்தது? அப்பொழுதுதான் உங்களுடைய சில கலந்த ஆலோசனை கூட்டங்களுக்கு முன்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய முகம் சற்று சிவப்பாக மாறலாம். வார்த்தையோடு தரித்திருங்கள். என்ன சம்பவித்தது? திடீரென்று இந்த மோசேயின் பெரிய நாகம் சுற்றி வந்து அவைகளை விழுங்கிவிட்டது. தேவன் ரூபகாரப்படுத்தினார். அவனுடைய சோதனைக்கு பிறகு அவன் இந்த அடையாளத்தின் மூலம் அந்த புத்திரர் புறப்பட்டு செல்ல நீர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். நீர் அவர்களுக்கு சொந்தமான அவர்களுடைய வீட்டிற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவனதை குறும்படிக்கு இங்கே இறங்கி வந்து அவர்களை விடுவிக்கும்படி இங்கே என்னை அனுப்பினார். அவர்கள் திரும்பி போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவனதை அங்கே வீசி எறிந்தான். ஓ, சோதனை உண்டானது. மோசே, நீ என்ன செய்ய போகிறாய்? திரும்பி நடந்து போய் பாருங்கள், நான் தவறாக இருந்திருக்கலாம் என்று கூறப் போகிறாயா? இல்லையா. மோசே தேவனதை கட்டளையிட்டாரே என்று அங்கே நின்றான். மகிமை, தேவன் இந்த காரியத்தையாவது கூறினால் அதனோடு தரித்திருங்கள். என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாமல் அதனோடு தரித்திருங்கள். அவர்கள் உங்களை வெளியே தள்ளி நாங்களும் ஒத்துழைக்க மாட்டோம், இதை செய்ய மாட்டோம் என்று கூறினாலும் அதனோடு தரித்திருங்கள். மோசே அதனோடு தரித்திருந்தான். என்ன சம்பவித்தது? அவன் தன்னுடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டான். அல்லேலூயா. பிசாசு, நான் உங்களுக்கு முன்பாக சவக்கடலை வைப்பேன் என்றான். ஆனால் அது திறக்கப்பட்டது. அவர்களால் அதற்கு மேல் அவர்களை எகிப்தில் பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவன் சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டான். ஏனென்றால் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த கட்டளையோடு அவன் தரித்திருந்தான். அவன் தேவனுடைய கட்டளைகளோடு தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருந்து அவன் சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டான். யோசுவா, அவன் ஒரு சோதனையினூடாக சென்றிருந்த பிறகு அநேகமாக அவன் அங்கே இருந்திருக்கலாம். மேலும் அவனும் காலேபும் வேவுக்காரர்களோடு யோர்தானை நீந்தி கடந்திருக்கலாம். அவன் யோர்தானில் இருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் காதேஸ் பர்னேயாவுக்கு சென்றனர். மேலும் அவர்கள் எல்லோரும் ஓ நாம் துவங்கினால் அது நம்முடைய ஸ்தாபனங்களை சுக்குநூறாக உடைத்துவிடும், நம்மால் உள்ளே செல்ல முடியாது என்றனர். அந்த ஆவி மறிக்கிறதில்லை. ஓ நாம் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நாம் அதை நம்முடைய ஜனங்களுக்கு போதித்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் கிட்டத்தட்ட சபையிலிருந்து பாதி உதவிக்காரர்களை வெளியே கொண்டு சென்று விடுவோம். அவர்கள் இரண்டு மூன்று முறை விவாகம் செய்து கொண்டனர். நாம் என்ன செய்வோம்? நாம் ஏன் நம்முடைய ஸ்திரீகளை நீண்ட தலைமுடியை வைத்திருக்க வேண்டும் என்று நாம் அவர்களிடத்தில் கூறினால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் சபை விட்டு சென்று விடுவார்கள். நாம் என்ன செய்வோம்? ஏன் நாம் பண்டைய மாதிரியை உடையவர்களாக கருதப்படுவோம். இயேசுவானவரும் கூட பண்டைய மாதிரியா இருந்தார். நம்மால் அதை செய்ய முடியாது. நாம் அதை செய்ய முடியாது. அது நமக்கு அதிகமானதாக இருக்கிறது. எல்லைக்கோடு விசுவாசி எண்ணத்தை பெற்றுக் கொள்கிறான் என்று உங்களுக்கு தெரியும். எபிரேயர் ஆறாம் அதிகாரம் அதை விளக்குகிறது. அவன் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதளித்து போனவனை அவனை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவன் எல்லைக்கோட்டுக்கு வந்து அதற்கு மேல் செல்ல மறுத்துவிட்டான். அதுதான் இது. முழுமையாக விசுவாசிக்க மறுத்துவிட்டான். காரணம் காலேப் என்ன செய்தான்? யோசுவா என்ன செய்தான்? அவன் நாம் அதை கண்டிப்பாக சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்றான். ஏன் அவர்கள் தேவன் வாக்களித்திருந்ததோடு தரித்திருந்தனர். ஏன் அவர்கள் கூறினர், அவர்களை மற்றவர் பாருங்கள், அவர்கள் ராட்சதராயிருக்கிறார்கள், அவர்கள் முழுவதும் மது சுவற்றை கட்டியுள்ளனர், அவர்கள் இந்த வழியில் இருக்கிறார்கள், ஏன் நாம் எந்த வகையிலும் அவர்களை தொட முடியாது என்றனர். யோசுவா, நாம் அதை கண்டிப்பாக கைப்பற்ற முடியும், சிறகளை நீங்கள் அமைதியாயிருங்கள், வாய் மூடுங்கள், அமருங்கள் என்றான். ஆமேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் தேவனுடைய வார்த்தையின் மீது வரும்போதே விசுவாசம் ஒரு மகத்தான பெரிய காரியத்தில் இருக்கிறது. அதனால் அவர் பயப்படுகிறதில்லை. விசுவாசம் மார்பில் முடிகளையும் பெரிய சதைகளையும் கொண்டுள்ளது. அது வாயை மூடு என்று கூறுகிறது. தேவன் பேசுகிற போது ஒவ்வொரு காரியமும் மூளைக்கு சென்று விடுகின்றன. அது உண்மை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்புவதை கூறுங்கள், அங்குதான் காரியமே உள்ளது. ஓ எனக்கு அது பிடிக்கும். பிசாசுகள் நடுங்கும், பாவிகள் விழித்தெழுவர். யெகோவாவில் உள்ள விசுவாசம் எதையும் அசைக்கும். நீங்கள் அவருடைய வார்த்தைகள் நடவாதபடியினால் உங்களிடத்தில் கிரியை இல்லை என்பதை அறியும் போது, நீங்கள் கூற வேண்டிய காரியங்களை நீங்கள் அறிந்திருந்தும் அதை கூறவில்லை என்று நீங்கள் அறியும் போது உங்களால் எப்படி விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க முடியும்? நீங்கள் போதிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தும் நீங்கள் அதை போதிக்கிறதில்லை. நீங்கள் கூற முடியாத காரியங்கள் உள்ளன. மேலும் நீங்கள் தவறாக இருக்கின்றீர்கள் என்று அறிந்திருக்கும் பொழுது நீங்கள் எப்படி விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க முடியும்? நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காதிருந்தால் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஆனால் வார்த்தையோடு தரித்திருங்கள். அங்கே ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்பட ஒன்றுமே இல்லை. அப்படியானால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரை தீர்ப்பு இல்லை. ஆவியானவர் வார்த்தையுடன் வழிநடத்துகிறார். ஏனென்றால் ஆவியானவர் வார்த்தையிலிருந்து மாத்திரமே வர முடியும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது. மேலும் அது மாத்திரமே உண்மையான தேவனுடைய சத்திய ஆவி தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே பேச முடியும். ஓ என்ன என்ன என்ன, உலகமே விலகிச் செல், சாத்தானே எங்களை விட்டு செல், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்ல பயப்படாதிருங்கள். அதை கூறுங்கள், அங்கேயே தரித்திருங்கள். அது நொறுங்குவதை கவனிப்பீர்கள். அது உண்மை. ஆனால் நீங்கள் அங்கே ஏதாவது ஆக்கிரை தீர்ப்பை பெற்றிருந்தால் அப்போது நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. அப்போது நீங்கள் உணரிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தை கூறிக்கொண்டிருக்கவில்லை. நீங்கள் கூற வேண்டிய காரியங்களை கூறிக்கொண்டிருக்கவில்லை. சரி, யோசுவா அந்த சோதனையினூடாக சென்ற பிறகு அவன் ஒரு நல்ல தேசத்தின் அத்தாட்சியை கண்டான் என்று அவனை குறித்து நாம் கண்டறிகிறோம். மேலும் அவன் அங்கே காதேஷ் பர்னேயாவில் நின்று அவர்கள் எல்லோருக்கும் எதிராக முறையிட்டு நாம் அதை கண்டிப்பாக கைப்பற்றிக் கொள்ள முடியும், நாம் அதை கைப்பற்ற முடியும் என்று கூறினான். யோசனை என்னவா இருந்தது? கடந்து செல்லுதல். மோசேயினுடைய யோசனை என்னவா இருந்தது? இந்த அடையாளத்தை காண்பித்து பிள்ளைகளை வெளியே அழைத்து வா. அது தோல்விக்குச்சது போன்று காணப்பட்டது. ஆனால் அவன் வார்த்தையோடு தரித்திருந்தான். மேலும் செவக்கடலின் வாசலால் அவனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவன் அதனூடாக சென்று விட்டான். அவன் சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டான். யோசுவா தேவனுடைய வாக்குத்தத்தை நோக்கி பார்த்து நம்மால் கண்டிப்பாக கைப்பற்ற முடியும் என்றான். அது உண்மை. அவன் யோர்தானைக்கு வந்தபோது அது என்ன செய்தது? அது வழிவிட்டது. ஆமென். அவ்வளவுதான். அவன் சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டான். அந்த யோர்தான் அங்கு கடந்து செல்வதிலிருந்து அவனை தடுத்துக் கொண்டிருந்த போது அந்த வாக்குறுதியை கொண்டு சென்றான். ஆனால் அவன் அங்கு இறங்கின போது அவன் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தான். ஏன்? அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். நீங்கள் ஒரு ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கக்கூடிய ஒரே வழி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதே ஆகும். அதன் பின்னர் சத்ருவை மேற்கொள்ள ஆயத்தமாக அங்கே அந்த இடத்திற்கு வந்தபோது அவன் என்ன செய்தான்? தேவன் வாசலை திறந்தான். அவர் அதை சுதந்திரித்துக் கொண்டு அதை கைப்பற்றி கடந்து சென்றான். முதல் யுத்தத்தின் போது அவருக்கு அவர்களோடு இருந்த அவனுடைய முதல் போராட்டம், மதில் சுவர்களின் மேல் அவர்கள் ஒரு ரத பந்தயத்தை நடத்தும் அளவிற்கு அவைகள் மிகப்பெரியதாக இருந்தன. அவன் எப்படி அவர்களை உள்ளே சென்று ஜெயங்கொள்ள போகிறான்? அவர்கள் அவரிடத்திலிருந்து ஓடி உட்புறமாக பதுங்கிக் கொண்டனர். சத்ரு அதையும் கூட செய்வான். ஆனால் நீங்கள் சத்ருவின் வாசலை மேற்கொள்ள வேண்டும். மேலும் கத்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அவன் ஒரு பிற்பகல் சுற்றி நடந்து வந்து தியானித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் ஒரு மனிதன் தன்னுடைய உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருப்பதை கண்டான். யோசுவா தன்னுடைய பட்டயத்தை உருவி, நீர் எங்களை சேர்ந்தவரா, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் இந்த சேனையின் அதிபதியாக இருக்கிறேன் என்றார். நான் என்ன செய்ய வேண்டும்? 13 முறை அதை சுற்றி வாருங்கள், ஒரு எக்காலம் ஊதுங்கள், நீங்கள் சத்ருவின் வாசலை மேற்கொள்வீர்கள். அது இடிந்து விழுந்தது. ஆமையா, ஏன்? அவன் ஒரு ஆபிரகாமின் சந்ததியாய் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொண்டவனாய் இருந்தான். அவனிடத்திற்கு வந்த ஒவ்வொரு வாசலையும் அவன் மேற்கொண்டான். நிச்சயமாகவே தாமதமாய்க் கொண்டே இருக்கிறது, நான் வெளியே செல்ல வேண்டும். பாருங்கள், இந்த எல்லா வெளியேறப்பட்ட வீரர்களையும் அவர்களை குறித்த ஒரு முழு பக்கமே இங்கு எழுதி வைத்துள்ளேன். ஆனால் இந்த வெளியேறப்பட்ட வீரர்கள் அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்திருந்தும் அவர்கள் முடிவிலே மரித்தனர். ஆனால் அதன் பின்னர் உண்மையான விசுவாச சந்ததியான ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியான ஒரு வாக்குத்தத்தமான இயேசு வந்தார். ஆபிரகாம் ஈசாக்கை உடையவனாய் இருந்தான் உண்மையாகவே, மாம்ச பிரகாரமாக. ஆனால் அந்த உண்மையான சந்ததி அந்த ஸ்தாபனம் முறைமையில் இருக்கவில்லை. அவர் அவனை ஜாதிகளின் தகப்பனாக்கும்படிக்கு, அது அந்த தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தில் இருந்தது. ஈசாக்கினூடாக அல்ல, ராஜரீக சந்ததியான இயேசுவின் மூலமேயாகும். அதுவே ராஜரீக சந்ததியாக இருந்தது, அது உண்மையாகவே ஆபிரகாமின் சந்ததியாகும். இயேசு ஒரு யூதனாயும் இருக்கவில்லை, அவர் ஒரு புறஜாதியாயும் இருக்கவில்லை, அவர் தேவனாய் இருந்தார். பார்த்தீர்களா? இங்குள்ள கத்தோலிக்கர்களே, உங்களுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆனால் நீங்கள் மரியாளை ஒரு தெய்வமாக வழிபடும் போது எப்படியாயினும் உங்களோடு உள்ள காரியம் என்ன? மரியாள் ஒரு சிறிய இல்லாமல் வேறொன்றுமாய் இருக்கவில்லை. தேவன் அவளை தெரிந்து கொண்டார். அவள் ஒரு அடைகாக்கும் கருவியாய் இருந்தாள். அவ்வளவுதான், ஒரு அடைகாக்கும் கருவி. அதுதான் ஒரு ஸ்திரியாய் இருக்கிறது. ஆனால் அவள் மனிதனின் வித்தோடு தொடர்புடையவள். ஆனால் இது ஒரு கலப்படமான கூட்டமாக இருக்கிறது. ஆனால் நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் இதை கூறத்தான் வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மருத்துவர் கூறுவதை கேளுங்கள். நான் உங்களுடைய சகோதரன். நிச்சயமாகவே உங்களால் கேட்க முடியும். மரியாளுக்கு கிறிஸ்துவில் மகரந்தம் இல்லாதிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவளை நிழலிட்ட போது ஒரு இம்பியும் பாலியல் உணர்வு இல்லாதிருந்தது. ஆனால் சிருஷ்டிகராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் மகரந்தத்தையும் இரத்த அணுவையும் சிருஷ்டித்தார். மரியாளத்திலிருந்து மகரந்தம் வந்திருந்தால் அப்பொழுது மரித்தோர் எழும்பவில்லை. மகிமை, அது புதிதாக வருகிறது. நான் அதை புரிந்து கொண்டேன். அப்படியானால் எந்த வேறுபாடும் இல்லை என்று நீங்கள் கூறினால் நாம் என்ன செய்கிறோம்? அப்படியானால் தேவன் ஏன் நம்மை தவறான காரியங்களிலிருந்து விலகியிருக்க சொன்னார்? அப்படி இல்லாதிருக்குமானால் ஏன் தேவன் இயேசுவின் சரத்தை எழுப்பினார்? ஆகையால் நீங்கள் பாருங்கள், அதற்குள் ஒரு ஸ்திரீ இணைக்கப்பட்டிருக்க முடியாது. அவ்வாறு இருந்திருந்தால் அப்பொழுது அவருடைய சரீரம் அவருடைய தாய் மரியாளுக்கு பிறகானதாயிருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆவியின் மூலம் நிழலிடுவதனால் அவளுக்கு ஒரு பாலியல் செய்ய உண்டாயிருந்து ஒரு விந்தணுவை வெளியேற்ற தூண்டினதாயிருக்கும். அது தவறாகும். பரிசுத்த ஆவியானவர் மாசற்ற கருத்திருப்பினார். அல்லேலூயா! அவர் மனிதன் மற்றும் ஸ்திரீ இருவரின் விந்தணுவையும் சிருஷ்டித்தார். இயேசு அவளை அம்மா என்று அழைத்தாரா? வேதத்தில் அதை கண்டறியுங்கள். அவர் அவளை ஸ்திரியே என்று அழைத்தார். அல்லேலூயா! ஸ்திரியே, அது புதியது. அந்த காரணத்தினால் தான் அது செய்து கொண்டிருக்கிற விதமாக இது செய்து கொண்டிருக்கிறது. ஸ்திரியே, அதோ உன் மகன். அவர் இவரை பார்க்கலும் அவளுக்கு மானிட பிறப்பில் நெருக்கமாக இருந்திருக்க கூடும். அவர் தேவனாய் இருந்தார். அவர் யூதனாக அல்லது புறஜாதியாக இருக்கவில்லை. அவர் தேவனாய் இருந்தார். மாம்சத்தையும் சரீரத்தையும் இரண்டையுமே உடையவராய் இருந்தார். தேவன் அவருக்குள் வாசமணினார். ஒரு ஸ்திரீயின் விந்தணுவில் தேவன் வாசமணினாரா? அது கூடாதே. அந்த பெண்ணின் விந்தணுவும் நம்முடைய சதைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்க வேண்டும். ஆனால் அது ரத்தமும் மற்றும் விந்தணுவுமாயிருந்தது. அதாவது தேவன் நிழலிட்டார். அவர் விரும்பி இருந்தால் அவரால் அதை அடிமரத்தின் மீது வைத்திருக்க முடியும். ஆமையா, அவர் விரும்பினை எங்கும் அதை அவரால் வைத்திருக்க முடியும். ஆனால் ஸ்திரீயானவள் விழுந்து போயிருந்த காரணத்தால் அவர் அதை கொண்டு வந்தார். ஜீவனுள்ள தேவனுடைய மாசற்ற குமாரன் சிருஷ்டிக்கப்பட்டு கன்னி பிறப்பாய் மாம்சமும் ஆத்மாவும் இரண்டுமே உடையவராய் வந்தார். தாவீது, என் பரிசுத்தர் காணவொட்டேன், என் பரிசுத்தர் அழிவை காணவொட்டேன், என் பரிசுத்தர் அழிவை காணவொட்டேன், அவருடைய ஆத்மாவை நான் பாதாளத்தில் விடேன் என்று ஏன் கூறினான்? தாவீது அதை கூறினான். புரிகிறதா? ஆத்மா சரீரம் மற்றும் ஆவி தேவனால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த ஸ்திரீ ஒரு தாயா இருக்கவில்லை. அவள் ஒரு ஸ்திரீயாக மாத்திரமே இருந்தாள். அவள் ஒரு நல்ல பரிசுத்தமான ஸ்திரீயா இருந்தாள். முற்றிலுமாக அவள் ஒருபோதும் ஒரு அடைக்காக்கும் கருவியாக இருந்ததில்லை. தேவன் ஒருபோதும் அடுக்கான அடைகாக்கும் கருவியை தேர்ந்தெடுத்திருந்திருக்க மாட்டார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு நான் அதன் பேரில் பிரசங்கிப்பேன். ஆனால் பழைய அடுக்கான அடைகாக்கும் கருவி என்றால் என்ன? அவருடைய குமாரனை பூமிக்கு கொண்டு வருவதற்கு அவர் ஒரு புருஷனை அறியாத ஒரு கன்னியை அவர் தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் அவளை நிழலிட்ட போது அவளுக்கு விந்து வெளியேற்றமும் அல்லது வேறு எதுவுமோ உண்டாயிருக்கவில்லை. ஏனென்றால் தேவன் தம்முடைய மாசற்ற முடிவற்ற வழியில் அவளுக்குள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மா சரீரம் மற்றும் ஆவியை சிருஷ்டித்தார். அது உண்மை. அவர் கன்னிப்பிறப்பான தேவகுமாரனாக இருந்தார். அது என்ன செய்தது? சத்துருவின் வாசலை உடைத்தது. அல்லேலூயா! இது எனக்கு நன்மையா இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஏன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பாலியல் இச்சையினால் பிறக்கின்றான் என்ற அந்த சத்துருவின் வாசலை அவர் உடைத்தார். அவ்வாறு பிறப்பதனால் பரலோகத்திற்கு செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அது துவக்கத்திலேயே ஏதேன் தோட்டத்தில் பாலியலாய் இருந்தது. ஏன் அவர்கள் தங்களை மூடிக்கொண்டனர்? அவர் அதை செய்த போது அவர் அந்த காரியத்தை அங்கே இரண்டாக உடைத்து சத்துருவின் வாசலை சுந்தரித்துக் கொண்டார். எதனால்? முதன்முறையாக ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியை எடுத்து அதை அடியோடு நொறுக்கினார். ராஜரீக சந்ததியின் விசுவாசமும் வாக்கு தத்துவமும் மரியாளின் ஒரு கருத்தரிப்பினால் அல்ல, ஆனால் தேவனால் அந்த வாசல்கள் உடைக்கப்பட்டன. அது மானிட வர்க்கத்தை அந்த வாசலினூடாக கடந்து செல்ல வைக்கிறது. தேவனுக்கே மகிமை. அவர் என்ன செய்தார்? அப்பொழுது அவர் சத்ருவின் எல்லா வாசல்களையும் மேற்கொண்டார். அவர் சுகவீனத்தின் வாசலை மேற்கொண்டார். சுகவீனம் அவருடைய பிரசனத்தில் இருக்க முடியவில்லை. இல்லை ஐயா, எதுவுமே அவருடைய பிரசனத்தில் இருக்க முடியவில்லை. ஒரு சபை இறுதி ஊர்வலம் அவருடைய பிரசனத்தில் இருக்க முடியவில்லை. இல்லை, அவர் என்ன செய்தார்? யோசுவா மரித்தான், மோசே மரித்தான், மீதமுள்ள அனைவரும் மரித்தனர். ஆனால் இந்த ராஜரீக சந்ததி அல்ல. ஜீவன் இருந்த இடத்தில் மரணம் நிற்க முடியவில்லை. நாயனன் ஊரில் இருந்து அவளுடைய மரித்த பையனோடு வந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரியை நோக்கி, மகனே எழுந்திரு என்றார். எவ்வீருவனுடைய குமாரத்தியான அந்த பெண் மரித்து போய்விட்டாள். அவர் அங்கே அப்பால் அறியப்படாத உலகத்தில் ஒரு வார்த்தை பேசி, மகளே எழுந்திரு என்றார். லாசரு மரித்து 4 நாட்களாகி மற்றும் அவனுடைய சரீரம் அழுகி போய் அவனுடைய ஆத்துமாதிலிருந்து போய் 4 நாட்களாகி இருந்தது. அவர், லாசருவே வெளியே வா என்றார். மகிமை! அங்குதான் அவர் இருக்கிறார். அவர் என்ன செய்தார்? அவர் எல்லாவற்றின் முத்திரைகளையும் உடைத்தார். அல்லேலூயா! அப்போது அவர் மறிக்க வேண்டியதா இருந்த போது அவரால் அந்த ஜீவனை பற்றிக் கொள்ள முடியவில்லை. அவர் மறித்திருந்திருக்க மாட்டார், ஆனால் அவர் அந்த ஜீவனை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் அந்த ஜீவனை கொடுத்த போது அவர் ஒரு பயங்கரமான மரணத்தில் மறித்தார். அவருடைய விலையேறப்பெற்ற ஆத்துமா வேதம் கூறியுள்ளது போல என்னுடைய ஸ்தானத்தையும் உங்களுடைய ஸ்தானத்தையும் எடுத்துக் கொள்ளும்படி பாதாளத்திற்கு இறங்கினது. ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி என்ன? அவர் ராஜரீக சந்ததியாய் இருந்தார். ஓ மகிமை! இப்பொழுது நாம் ராஜரீக சந்ததியாய் இருக்கிறோம். என்ன அது? அவர் இருந்த விதமாகவே சரியாக வார்த்தையோடு தரித்திருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த ராஜரீக சந்ததி எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் காணவில்லையா? ராஜரீக சந்ததி வார்த்தையோடு தரித்திருக்கிறது. பிசாசோடும் அவனுடைய உலக நாகரீகங்களோடும் மனப்பூர்வமாக ஒப்புரவாதற்கு ஆயத்தமாயிருக்கும் பலவீனர்களே, நான் இங்கு உங்களிடத்தில் மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அங்கே அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் ஆகிய நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை என்று நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள். உங்களுக்கு அவமானம், மற்றும் உங்களை ஆபிரகாமின் சந்ததி என்று அழைத்துக் கொள்கிறீர்கள். ராஜரீக சந்ததி வார்த்தையோடு தரித்திருக்கிறது. ராஜரீக சந்ததி மனிதனால் பிறக்கவில்லை. மனிதனுக்கோ அல்லது ஸ்திரீக்கோ அதனோடு சம்பந்தம் கிடையாது. ஸ்திரீ சபையாயிருக்கிறாள், சபையோடு எந்த சம்பந்தமும் இல்லை. மரியாளுக்கு அந்த வித்தோடு எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை. அதேபோல் ஸ்தாபனம் என்று அழைக்கப்படுகின்ற சபைக்கும் அந்த சந்ததியோடு எந்த சம்பந்தமும் இல்லை. அது எதிலிருந்து பிறந்தது? ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து அல்ல. மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், கத்தோலிக்கம், லூத்தரன் போன்றவற்றில் இருந்து அல்ல. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தின் சந்ததியாய் பிறந்துள்ளதே, அந்த சத்ருவின் வாசலை மேற்கொள்கிற ஒன்றாயிருக்கிறது. அது ஏற்கனவே அவருக்காக எடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அது ஒரு வாக்குத்தத்தம், அது ஏற்கனவே முடிந்துவிட்டது. நான் செல்ல வேண்டிய பாதாளத்திற்குள்ளாக அவருடைய விலையேறப்பெற்ற ஆத்துமா இறங்கினது. ஆனால் அந்த 3ஆம் நாளிலே சிம்சோன் பட்டணத்து வாசல் கதவை தன் தோளின் மேல் வைத்து சுமந்து சென்றான். அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் பாதாளத்தில் வாசல்களை, கல்லறையின் வாசல்களை, மற்ற ஒவ்வொன்றின் வாசல்களையும் மேற்கொண்டார். அவர் அதை மலையின் மேல் சுமந்து செல்லவில்லை, ஆனால் அவர் அதை அடித்து போட்டார். அல்லேலூயா! அவர் சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டார். சூழ்நிலைகளும் பிசாசினுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டிருந்தது. மேலிருந்து தூதர்களோ அல்லது வேறு எதுவோ கீழே வர முடியாதிருந்தது. எந்த பரிந்து பேசுதலும் இருக்க முடியாதிருந்தது. ஏனென்றால் வெள்ளாட்டு கடாக்களின் ரத்தம் பாவத்தை போக்காது, ஆனால் அவருடைய சொந்த ரத்தம் பாவத்தை போக்கிற்று. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். அவர் மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார். இப்பொழுது ஆபிரகாமின் சந்ததியான ஒவ்வொருவரும் அந்த கிரயத்தை செலுத்தும்படி இறங்கி வந்து அவர்களுடைய பாவங்களுக்காக மனந்திரும்பி அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சோதனைக்கு நிற்க ஆயத்தமாக இருக்கின்றனர். அவைகள் உங்களிடத்திலிருந்து உலகத்தை வெளியேற்றும் போது தவறாக இருக்கின்ற ஒவ்வொரு காரியமும், தவறாய் தோன்றுகிற ஒவ்வொரு காரியமும், ஸ்திரீகள் தங்களுடைய தலைமுடிகளோடும், புருஷர்கள் தங்களுடைய மட்டுமீறிய செய்திகளோடும், சபைகள் தங்களுடைய ஸ்தாபனங்களோடும், மற்றும் மேய்ப்பர் தன்னுடைய உதவிக்காரர்களுக்கு உதவி செய்வது மற்றும் அந்த விதமான எல்லா காரியங்களும் போய்விடுகின்றன. உலக பிரகாரமான மற்ற ஏதோ ஒரு கூட்டம் அங்கே உள்ளே வந்து ஒரு ஏழ்மையான மேய்ப்பரை சபையை விட்டு அவரை வெளியே உதைத்து தள்ளுகிறது. மேய்ப்பரே, தொடர்ந்து செல்லுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வார்த்தையோடு தரித்திருங்கள், ஒன்றையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவர் உன்னதத்திற்கு ஏறினார். அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு துளையை வெட்டினார், ஒரு வாசலை. அதாவது இந்த ஆபிரகாமின் சந்ததியின் ஜபத்திற்காகவே. ஏன் நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தால், நாம் மரித்திருந்தால், நாம் நம்மை கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கமண்டப்பட்டவர்களாகவும் உயிர்த்தெழுதலில் அவரோடு எழுந்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுகிறோம். அவர் சரீரத்தின் தலையாயிருக்கிறார். தலை எங்கே இருக்கிறதோ சரீரமும் அதனோடு இருக்கிறது. அப்படியானால் இந்த காலையில் அதை செய்த ஒவ்வொருவரும் ராஜரீக சந்ததியோடு உன்னதங்களிலே அவரோடு உட்கார்ந்திருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசல்களே இல்லை. உங்களால் இவ்வளவு நேரம் ஜெபித்து மேலும் ஓ ஓ ஒரு வார்த்தை உண்டு என்று சொல்ல முடியாது. அவர்கள் அங்கேயே உங்களை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் நம்முடைய இதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காதிருந்தால், நாம் தேவனுடைய கற்பனைகளில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருந்தால், நம்முடைய ஜீவியங்கள் சுத்தமாக்கப்பட்டிருப்பதை நாம் காண்போமானால், நாம் அதை காண்கிறோம். தேவன் கட்டளையிட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அதன் பின்னரே சத்துருவின் ஒவ்வொரு வாசலும் சுந்தரிக்கப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் கேட்டுக் கொள்ளப்படுவது உங்களுக்காக செய்யப்படும். அவன் தன் சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஓ சகோதரனே, நாம் என்னை ஒரு சபையாயிருப்போம். கர்த்தர் என்னை அனுமதிப்பாரேயானால், நான் ஃபீனிக்ஸுக்கு மீண்டும் திரும்பி வரும்போது, நான் இந்த குடாரத்துக்குள் நடந்து வரும்போது, இந்த இருக்கைகள் நிரப்பப்பட்டிருக்கும் என்றும், இந்த பட்டணத்தில் உள்ள முழு சுவிசேஷ அசைவில் உள்ள ஒவ்வொரு இருக்கையும் ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்தவான்களால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். கிறிஸ்தவனை போல் காணப்படுங்கள். கிறிஸ்தவனை போல் பேசுங்கள். கிறிஸ்தவர்களை போல் செயல்படுங்கள். அப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய ஆவி அசைபாடுவதோடு, அங்கே ஒருவர் பாவம் செய்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உடனே அதை அழைப்பார். அதுவே இதை செய்யும். நீங்கள் அதை ஜப வரிசையில் இங்கே மேலே பீடத்தண்டையில் அதை கண்டீர்கள். அங்கே நீ அங்கே திரும்பி போய் உன்னுடைய கணவனோடு அதை சரிபடுத்திக் கொள். நீங்கள் ஏற்று முந்தின இரவு அந்த ஸ்திரீயோடு நீங்கள் வெளியே போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்திருந்ததாக போய் உங்களுடைய மனைவியிடத்தில் சொல்லுங்கள் என்று கூறுகிறது. வார்த்தையில் நடப்பதன் மூலம் அது இதனை இங்கே செய்யுமானால், அந்த அமர்ந்த வெள்ளிய சத்தத்திற்கு செவி கொடுத்தல் அது உங்களுக்குள் அதனை செய்யும். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். அப்படியானால் பாவமே இல்லை. பிரசங்கியாரே, நீங்கள் அதை உங்களுடைய சபையில் காண விரும்ப மாட்டீர்களா? இந்த சபைக்குள் நடந்து இங்கே நோக்கி பாருங்கள். புருஷனும் ஸ்திரீகளும் இருவரும் தேவபக்தியாய் பரிசுத்தமாய் அங்கே தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு அமர்ந்திருப்பதை காண்பீர்கள். பாவம் உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஒரு மனிதன் உள்ளே வந்து அமரும் போது ஆவியானவர் எழும்பி, ஜான் ஜோன்ஸ், நீர் என்னென்ன ஒரு பட்டணத்தில் இருந்து, ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்? அவர் தன்னுடைய சரீரத்துக்கான சுகமளித்தலை கண்டறியவே இருக்கிறார். பார்த்தீர்களா? அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செய்தார். அவர் இதை செய்தார். அவர் இதை திரும்ப ஒப்புக்கொண்டு இதை சரிபடுத்திக் கொண்டால், அப்பொழுது தேவன் அவரை அந்த புற்றுநோயிலிருந்து சுகப்படுத்துவார். கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறுகிறார், என்னே என்னே, எனக்கு ஒரு சபையை கொடுங்கள். எனக்கு 10 மனிதரை, உண்மையாகவே தேவனுடைய ரத்திரங்களை, ராஜரீக சந்ததியை கொடுங்கள். அந்த மனிதர்களை ஒன்று சேர்க்கும் போது என்ன சம்பவிக்கும் என்று பாருங்கள். அந்த விதமான ஜனங்களை எனக்கு இந்த சிறு வீடு நிறைய தாருங்கள். உலகத்திற்கு வெளிச்சம் தரும் ஒரு ஒளியை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அது உண்மை. அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஒரு மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாக இருக்கிறீர்கள். அது அதனுடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும். சுகவீனம், சுகவீனத்துக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த காரியங்களுக்கான ஒரு காரணம் உண்டு. தேவன் பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்த நீங்கள் ஏன் அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்று உங்களுக்கு கூற இங்கிருக்கிறார். நம்மோடு உள்ள காரியம் என்ன? நாம் அது செய்யுமா என்று ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அது ஏற்கனவே அதை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த தீர்க்கதரிசியை கவனியுங்கள். அவன் தேவனுக்கு மகிமை அல்லேலூயா என்ற பலத்த காற்றடிக்கிற முழக்கத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அது உண்மை. இப்போது நினைவிருக்கட்டும், நான் அதை கண்டித்துக் கொண்டிருக்கவில்லை. ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்கிறீர்கள் என்றே நான் நம்புகிறேன். யாரோ சகோதரன் பிரணாம் தேவனுக்கு மகிமை அல்லேலூயா என்று கூறுவதில் நம்பிக்கை கொள்வதில்லை என்றார். பாருங்கள், இப்பொழுது இங்கே என்னை பாருங்கள். நான் சத்தமிடுவதில், அந்நிய பாஷைகள் பேசுவதில், ஆவியில் நடனமாடுவதில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆனால் சகோதரனே, நீங்கள் அந்த அமர்ந்த மெல்லிய வார்த்தையின் சத்தத்தை கேட்க தவறும் போது அந்த காரியம்தான் உங்களை கவர்கிறது. அதுதான் காரியமாகும். இந்த எழுப்புதல் எல்லாம் வெளியே நடைபெற்றுக் கொண்டிருந்ததை எலியா அறிந்திருந்தான். ஆனால் அவன் அது அவனை வெளிப்புறத்தில் அதற்கு ஒருபோதும் கவரவில்லை. ஆனால் அவன் அந்த அமர்ந்த மெல்லிய தேவனுடைய சத்தத்தை கேட்ட போது அப்பொழுது அவன் கவரப்பட்டான். அவன் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்தான். ஏன் எலியா ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்து வார்த்தையை பின்பற்றிக் கொண்டிருந்தான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்காக செய்யப்படும். நாம் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை ஜபத்திற்காக வணங்குவோமாக. ஓ சபையே, நான் அந்த விதமாக பிரசங்கிக்கும் போது எப்படி நான் உணர்கிறேன். ஆவியானவர் என்னிடத்தில் இறங்கி வந்து கடிந்துரைப்பதை நான் திரும்பி பார்க்கிறேன். ஜனங்கள் உண்மையாகவே தங்களுடைய சட்டைப்பையிலிருந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கான ஆகாரத்திலிருந்து எடுத்து அதை எனக்கு கொடுக்கிறதை நான் காண்கிறேன். நான் இங்கே ஸ்திரீகளை பார்க்கிறேன். ஒருவேளை அவர்கள் குட்டை முடியோடு இருக்கலாம். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் இந்த உலகத்தில் எனக்கு செய்ய முடிந்த எந்த காரியத்தையும் செய்வார்கள். அந்த விதமான ஒரு மனைவியோடு வாழ்கின்ற மனிதன், நான் அவனை வார்த்தையினால் துண்டு துண்டாக வெட்டி அவனை புண்படுத்தி அவனுடைய மனசாட்சியை உணர்த்தும்படி செய்கிறேன். அதே சமயத்தில் அந்த மனிதன் இங்கிருந்து போய் கடுமையாக பணிபுரிந்து அவனுடைய தசம பாகத்தை எனக்கு அனுப்புகிறான். உண்மை, அது என்னை உணர செய்கிறது. பாருங்கள், அதன் பின்னர் நான் மாம்ச பிரகாரமான நிலையினை திரும்ப அடைகிறேன். நீங்கள் பாருங்கள், என்ன நான் என்ன கூறினேன். நான் புண்படுத்த வேண்டும் என்று செய்கிறதில்லை, அதுவல்ல அது. ஆனால் ஓ சகோதரனே, என் அன்பான சகோதரி மற்றும் சகோதரனே, அது தேவனுடைய வார்த்தையா இருந்தால் அவருடைய ஆவியானது அந்த வார்த்தையை உங்களுக்கு ஜீவிக்க செய்கிறதா இது இருக்கும். நியாயத்தீர்ப்பின் நாளில் அது என்னவாயிருக்கும்? நான் அந்த நாளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். தயவு கூர்ந்து தயவு செய்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் எப்போதாவது தேவனுடைய வாக்குத்த வார்த்தை இல்லாத எந்த ஒரு காரியத்தையாவது பிரசங்கித்திருந்தால் அப்பொழுது உங்களுக்கு என்னிடத்தில் வர உரிமை உண்டு. ஆனால் அது வார்த்தை, அது நான் உங்களை நேசிப்பதனாலேயாகும். நீங்கள் அந்த படகில் இருப்பதை நான் விரும்பவில்லை என்ற காரணத்தினால் அல்ல, அந்த படகு உங்களை கொண்டு செல்லாது என்ற காரணத்தினாலேயாகும். இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் நொறுங்க போகிறீர்கள். நீங்கள் நியாயத்திற்கு வந்தாக வேண்டும். மிக சிறியதில் குற்றவாளியாய் இருப்பவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். எந்த காரியத்தையாவது செய்வது சரி என்றும் அது தேவனுடைய வார்த்தை என்றும் அதை செய்வது ஒரு வாக்குத்தத்தம் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் போது அதன் பின்னர் நீங்கள் அதை செய்யாதிருந்தால் அப்பொழுது அதை குறித்து என்ன? அப்பொழுது ஒரு காரணத்தை கூறும்படி நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். பிறகு என்ன? இந்த காலையில் இந்த செய்தி நியாயத்தீர்ப்பின் நாளிலே அப்பாருள்ள அந்த திரையிலே உங்களை எதிர்நோக்கும் போது அதை குறித்து என்ன? நண்பர்களே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அந்த நாள் முடிவதற்கு முன்னரே நீங்கள் மறிக்கலாம். நாம் யாவரும் மறிக்கலாம். மேலும் ஒரு காரியம் நிச்சயம், நீங்கள் மறிக்கப் போகிறீர்கள். அன்றொரு நாள் என் தாயை கவனித்துக் கொண்டே நான் என்னுடைய கரங்களினால் அவளை பற்றி பிடித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு முன்னர் நான் என் தந்தையை சற்று நேரம் பற்றி பிடித்திருந்து அவர் மறிப்பதை கவனித்தேன். தாங்கள் சரியாய் இருந்ததாக நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் முடிவின் பாதைக்கு வந்ததை நான் கண்டிருக்கிறேன். ஓ சகோதரன் பிரணாம், ஓ என்னால் இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் வாழ முடிந்தால் நலமாய் இருக்குமே என்று கூறுவார்கள். அப்பொழுது அதிக காலதாமதமாய் இருக்கும். நினைவிருக்கட்டும், மரணம் ஆத்மாவை மாற்றுகிறது இல்லை, அது அதனுடைய வாசலத்தை மாத்திரமே மாற்றுகிறது. நீங்கள் அதை காண்பீர்களானால் உங்களுக்குள் இருக்கின்ற ஏதோ ஒன்று இப்பொழுது எதிர்பார்க்கத்தக்கதாக இருங்கள். நீங்கள் அதை காண்பீர்களானால் உங்களுக்குள் இருக்கிற ஏதோ ஒன்று உங்களை அந்த விதமாக செயல்பட செய்யும். உணரக்கூடாததை அந்த விதமாக உணரவும் செய்யும். நண்பனே, நீ இந்த காலையில் மனம் திரும்புவாயா? வாருங்கள். நீங்கள் அந்த விதமாக இருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு பரிதவிக்கத்தக்க நபராயிருக்கிறீர்கள். ஒரு உண்மையான ராஜரீக சந்ததியின் ஜீவியத்தை ஜீவியுங்கள். இன்றைக்கு தேவன் உங்களை விரும்புகிறார். உங்களுடைய தலையும் இருதயமும் வணங்கியிருக்கையில் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? சகோதரன் பிரணாம், நான் என்னுடைய இருதயத்திலிருந்து என்னுடைய கரத்தை தேவனுக்கு உயர்த்துகிறேன். நான் அப்படித்தான் இருக்க விரும்புகிறேன். நான் உண்மையாகவே அப்படித்தான் இருக்க விரும்புகிறேன். நான் எங்கு மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் குழம்பி இருக்கிறேன். ஆனால் உண்மையாகவே நான் அந்த விதமாக இருக்க விரும்புகிறேன். நீர் இந்த காலையில் பேசிக் கொண்டிருந்த விதமாகவே நான் இருக்க விரும்புகிறேன். சகோதரன் பிரணாம், எனக்காக ஜெபியுங்கள். நான் என்னுடைய கரங்களை தேவனுக்கு, உங்களுக்கு அல்ல, சகோதரன் பிரணாமுக்கு அல்ல, ஆனால் தேவனுக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறேன். என் இருதயத்தில் அவர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமின் ஒரு ராஜரீக சந்ததியை குறித்து நீர் பேசிக் கொண்டிருந்த அந்த விதமான ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க நான் வாஞ்சிக்கிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே அவர் அதை உங்களுக்காக செய்வார். எங்களுடைய பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில், உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் கர்த்தாவே, இந்த ஏழையான ஜனங்கள் இங்கே அநேக முறை சிக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக உணர்கிறேன். ஜனங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒருவர் வந்து ஒரு காரியத்தை கூறுகிறார், மேலும் ஒருவர் வந்து மற்றொன்றை கூறுகிறார்.
Here in Phoenix, this great city of
மேலும் இங்கே பீனிக்ஸில் இந்த பெரிய பட்டணத்தின் சுற்றுலா பயணிகள் தேசம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு காரியத்திற்குள்ளாகவும் மாம்ச பிரகாரமாக மற்றும் ஆவிக்குரிய பிரகாரமாக வருகிறார்கள். அன்றொரு நாள் மலையின் மேல் நின்று கொண்டு இங்கே கீழே தேவனுடைய நாமம் எத்தனை முறை வீணாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், எத்தனை முறை விபச்சாரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், எவ்வளவு பாவம் மற்றும் சகதி இந்த வீதிகளில் இருக்கிறது என்றும், மதுபான கடைகள், மதுபான பிரியர்கள் மற்றும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும், அவர்களில் அநேகர் விசுவாசிகளாக இருப்பதாகவும் கிறிஸ்தவராக இருப்பதாகவும் கூறிக்கொள்வதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேனே. ஸ்திரீகள் வீதியில் தங்களுடைய கரத்தில் ஒரு சிகரெட்டோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்க கேடான ஆடைகளோடு நடந்து செல்கிறார்கள். அது அருவறுப்பானது என்றும், அது உமக்கு முன்பாக நாற்றமடிக்கிறது என்றும் நீர் கூறின போதும், எங்கோ பழைய அழுக்கான அசுத்தமான நாற்றமடிக்கும் சிறுநீர் கழிப்பிடம் போன்றுள்ளனர். ஓ தேவனே, பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதாக உரிமை கோருகிற ஒரு ஸ்திரீ எப்படி அத்தகைய ஒரு காரியத்தை செய்ய முடியும்? மேலும் அது இரட்சகருடைய நாசியில் அந்த விதமான துர்நாற்றமாய் வீசுகிறது என்று தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தில் அதை போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் எப்படி உடையவராய் இருக்க முடியும்? பிதாவே, அவர்கள் அதிலிருந்து 10 லட்சம் மைல்கள் தொலைவில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மாத்திரம் அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. தேவனே, இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எவருமே அந்த இழக்கப்பட்ட ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. பிதாவே, எவருமே அங்கே செல்ல விரும்புகிறதில்லை. எங்களில் எவருமே அங்கு செல்வது தூரமாயிருப்பதாக. அதே சமயத்தில் அந்த நபரிடத்தில், அந்த மனிதனிடத்தில், அந்த ஸ்திரீயினிடத்தில் அங்கு ஒரு நல்ல இருதயம் இருக்கிறது. தான தர்ம சிந்தனையுள்ள அருமையான தயவான ஒரு மனிதரோ அல்லது ஸ்திரீயோ பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றனர். பிசாசு அதை செய்துவிட்டான். சாத்தானே, நான் உனக்கு விரோதமாக இருக்கிறேன். ஏனென்றால் நீ என் கர்த்தருடைய சத்ருவாயிருக்கிறாய். நீ அவருடைய வார்த்தைக்கு சத்ருவாயிருக்கிறாய். ஒரு அழிவுள்ளவன் என்ற காரணத்தினால் எனக்குள் எந்த வல்லமையும் இல்லை என்பதை அறிந்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன்னை தடுத்து நிறுத்த என்னிடத்தில் வல்லமை இல்லை. இந்த ஒளிநாடாவை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த புருஷர்களில் எவரையும், இந்த ஸ்திரீகளில் எவரையும் அல்லது எங்குமே சுத்தம் செய்யக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இல்லை. அவர்களை சுத்தமாக்கக்கூடிய வழி என்னிடத்தில் இல்லை. நான் வல்லமையற்றவனாக இருக்கிறேன். ஆனால் ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில் அதை பிரசங்கிக்க தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். மேலும் அந்த அதிகாரத்துக்கு கடமைப்பட்டுள்ளேன். எங்குள்ள இந்த காவல்காரனுக்கு ஒரு காரை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை இல்லை. ஆனால் அதை செய்யும்படியான அதிகாரத்தை உடையவனாயிருக்கிறான். மேலும் சாத்தானே, நீ போய் உன்னுடைய வேலைகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் எங்கெல்லாம் இந்த செய்தி போகிறதோ உலகம் முழுவதிலும் இருக்கிற இந்த ஜனங்களை நீ விட்டுவிட வேண்டும் என்று நான் உனக்கு இயேசு கிறிஸ்துவினால் கட்டளையிடுகிறேன். அவர்களை விட்டுவிடு. அவர்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் என்று நான் அவர்களை உரிமை கோருகிறேன். அவர்கள் தங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அவர்கள் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியால் கர்த்தராகிய இயேசுவினால் ஒரு கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். அசுத்தமான அழுக்கான நாற்றமடிக்கும் மாய்மாலக்காரனே, மனிதர்களை வஞ்சிக்கிறவனே, அவர்களை குருட்டுத்தனமாக நரகத்தின் பள்ளங்களில் வழிநடத்துகிறவனே, நீ அவர்களை விட்டுவிடு. நீ அவர்களை விட்டுவிடு என்று அவருடைய குமாரனின் பலியாகிய இயேசுவின் மூலமாகவும், ஜீவனுள்ள தேவனின் மூலமாகவும் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அவருடைய ஆத்துமாக்கள் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் ஒவ்வொரு சத்துருவின் வாசலையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நிரப்பப்படுவதாக. நீ அவர்களை இதற்காகவோ அதற்காகவோ அல்லது மற்றதற்காகவோ அல்லது ஏதோ பரிசுத்த தொடுதல் அல்லது மற்ற ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்க வைத்திருக்கிறாய். ஆனால் நீ உன்னுடைய பிடியை தளரவிடப் போகின்றாய் என்றே நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இது போன்ற அபிஷேகத்தில் எப்படி சுகவீனம் நிற்க முடியும்? தகப்பனாகி ஆபிரகாம் செய்தது போல வாக்குத்தத்தை நோக்கி பார்க்காமல் அவர்கள் மறுக்கும் போது மாத்திரமே. ஆபிரகாமினால் அவரை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்பால் ஒரு உருவத்தில் வருவதை பார்க்க முடிந்தது. அவர்களை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஜனங்களை போகவிடு. தேவனுடைய வல்லமையும் வார்த்தையின் புரிந்து கொள்ளுதலும் அவர்கள் இந்த காலையில் அதனால் கழுவப்பட்டிருக்கிறபடியால், தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை என்று கடைபிடிக்கும் புரிந்து கொள்ளுதலும் சாத்தானால் உடைக்கப்பட முடியாத ஒரு பிடியாயிருப்பதாக. ஒவ்வொருவரும் அந்த வாக்குறுதியை பற்றி பிடித்து, இதுதான் அது, நான் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறேன், என்னால் எப்படி அவருடைய வாக்குத்தத்தை சந்தேகிக்க முடியும் என்று கூறுவார்களாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினூடாக முன்னோக்கி செல்வார்களாக. ஆமேன். நண்பர்களே, இந்த காலை இது ஒரு கடிந்து கொள்ளுதலாய் இருந்து வந்துள்ளது. இப்பொழுது நாம் இனிமையாக ஆராதிப்போமாக. இது நிகழக்கூடியதா? பரிசுத்த குலைச்சல் அல்ல, நிச்சயமாக அல்ல. இது பக்தியானது. நாம் நேசிக்கிற அவரிடத்தில் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. மேலும் இவ்வாறு கூறுவோம். இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொரு ஸ்திரீக்கும் அல்லது பெண்ணுக்கும் இது என்னுடைய கரமாய் உள்ளது. தேவன் உங்களை நேசிக்கிறார். இங்குள்ள ஒவ்வொரு புருஷனையும் பையனையும் தேவன் உங்களை நேசிக்கிறார். நான் உங்களை நேசிக்கிறேன். இப்பொழுது நான் கரம் நீட்டி உங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களையும் பற்றி பிடிக்க முடியாது. ஆனால் நான் என்ன பொருட்படுத்துகிறேன் என்பதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் அதை மீண்டும் பாடுகையில் அப்படியே சுற்றி திரும்பி யாருடனாவது கரங்களை கொடுக்குங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? அது பரிசுத்த ஆவியின் இனிமையான உணர்வு. வார்த்தை ஒரு சுத்திகரிப்பு செயல்முறையாக இருக்கிறது. அது உங்களை தேய்த்து கழுவி சுத்தம் செய்து உங்களை ஒரு புது சிருஷ்டியாக்கி எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறது. வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த ஒரு பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது. அது விருத்தச்சேதனம் செய்து உலகத்தில் எல்லா காரியங்களையும் வெட்டி போடுகிறது. பார்த்தீர்களா? ஆகையால் நாம் சுத்தமாக தேய்த்து கழுவப்பட்டதை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம். அப்படித்தான் நம்மால் பாட முடியும். நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார், சம்பாதித்தார் என் ரட்சிப்பை. கல்வாரி மரத்தினிலே அது அழகாய் உள்ளதா? நான் அதை என்னுடைய முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன். புரிகிறதா? நாம் அதை மீண்டும் இப்பொழுது ஒவ்வொருவரும் உண்மையாகவே உங்களுடைய உச்ச குரலில் இப்பொழுது முயற்சிப்போமாக. Yeah.